ஹரே கிருஷ்ணா சார். இந்த உன்னதமான தாமோதர மாதத்தில், இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். நம்ம தினமும் இங்கே பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றின்னு இருக்கோம். ஸோ இங்கே வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம எல்லோரும் கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைந்து பகவான் மேலே ஒரு ஒப்பற்ற கலப்படம் இல்லாத ஒரு தூய்மையான அன்பை வாழ்த்துக்கணும்னு நம்ம எல்லோரும் ஒரு தடவை பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த தாமோதர அஷ்டகம் பாடினோம். கடந்த உபன்யாசத்தில் வந்து, நேற்று உபன்யாசத்தில் வந்து நம்ம தாமோதர அஷ்டகத்துக்கு முதல் ரெண்டு பாடலுடைய விளக்கம் வந்து நம்ம சில பிரபுபாவுடைய கருணினால் அந்த ரெண்டு பாடலுடைய தாத்பரியத்தை வந்து, அதோட விளக்கத்தை வந்து ஓரளவு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். ஸோ இப்போ மீதி அடுத்து உள்ள பாடல்கள், மூன்றாவது பாடல்லேருந்து அடுத்தடுத்து சத்தியவரத முனிவர் வந்துட்டு எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பை வெளிப்படுத்துகிறாரு, எந்த அளவுக்கு அவருடைய பக்தி தொண்டு எந்த அளவுக்கு ஆழமானது, அவர் எந்த அளவுக்கு வந்து பகவான் மேலே வந்து பிரேமம் வச்சுருக்காருங்கிறது இந்த பாட்டிலேருந்து நம்ம தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தாமோதர அஷ்டகத்தை வந்து இந்த தாமோதர மாதத்தில் தொடர்ந்து பாடுறதுனாலேயே வந்து நம்ம ஹிரதயத்தில் அழுக்குகள்லாம் நீங்க பெற்று நம்மளுக்கும் வந்து பகவான் மேலே படிப்படியாக ஒரு உன்னதமான அன்பு ஏற்படும். ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயமே வந்து மகாஜனங்களை பின்பற்றுறது தான். மகாஜனோ ஏனகதச பந்தா அப்படின்னு பாகவதம் சொல்லுது. மிகப்பெரிய பக்தர்கள் எவ்வழியில் சென்றாங்களோ அவங்க இந்த ப்ரீவியஸ் முந்தைய ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியருடைய வழிகளை நம்ம பின்பற்றுறதுனால நம்மளும் படிப்படியாக வந்து அவங்களுடைய அந்த அன்பு நமக்கு, அவங்களுடைய கருணை வந்து நமக்கும் கிடைக்கும். சில பிரபுபாவுடைய ஒரு ஒப்பற்ற கருணையினால தான் நம்ம இந்த தாமோதர மாதத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். சில பிரபுபாவர் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நமக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு அரிய வாய்ப்பு இது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த தாமோதருக்கு நெய்தீபம் ஏற்றி இந்த தாமோதர அஷ்டகம் பாடி அவரை வழிபடுறதுனால நம்ம எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த பாவ வினைகள்லேருந்து விடுபடுறோம். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து பகவான் மேலே தூய்மையான அன்பு ஏற்படும். அதுக்கு வந்து நம்ம சில பிரபுபாவுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்து நம்ம மூணாவது பாடலுடைய மகிமையை வந்து தெரிஞ்சுக்கிறோம். மூணுலேருந்து அடுத்தடுத்து ஒன்றா பார்த்துக்கணும். இது திஸ்வலீலா பீரானந்த குண்டே ஸ்வகோஷானி மாக்யாந்தமாக்ய பயந்தம் ததியேஷிதக்னேஷு பக்தே சிதாத்வாம் புன பிரேமநாசம் சதா விருத்தி வந்து. இத்தகு பால்ய லீலைகளினால் கோகுலவாசிகளை அவர் பேரானந்த கடலில் மூழ்கடிக்கின்றார். மதிப்பு மரியாதை கடந்த நெருக்கமான தூய பக்தரால் மட்டுமே தன்னை வெல்ல முடியும் என்பதை ஐஸ்வர்ய ஞானத்தில் மூழ்கியுள்ள தனது பக்தர்களுக்கு அவர் இதன் மூலம் வெளிப்படுத்துகின்றார். மீண்டும் மீண்டும் எனது பணிவான வணக்கங்களை மிக உயர்ந்த அன்புடன் பகவான் ஸ்ரீ தாமோதருக்கு நூற்றுக்கணக்கான முறை நான் சமர்ப்பிக்கின்றேன். ஸோ கிருஷ்ணனுடைய பால்ய லீலைகள், வேறு எந்த ஒரு அவதாரத்திலையும் நம்ம காண முடியாத அந்த உன்னதமான பால்ய லீலைகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிகிறார். இவன் ராம அவதாரத்திலையோ, நரசிங்க அவதாரத்திலையோ, வராக அவதாரத்திலையோ, வாமன அவதாரத்திலையோ இப்படி ஒரு லீலைகளை நம்ம பார்க்கவே முடியாது. அந்த கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள் வந்து சாதாரண பாமர ஜனங்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு, தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பகவான் லீலை பண்ணியிருக்காரு. சில சமயம் அவங்க கிருஷ்ண நம்ம இயக்கத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. சில சமயம் அவங்களுக்கு பக்தி தொண்டனுடைய தத்துவங்கள் புரியாமல் இருக்கும். ஆனால் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன சொல்கிறாங்க, ஆ கிருஷ்ணரா அவர் வெண்ணை திருடினாரு, கோபிகளோட வஸ்திரத்தை திருடின்னு போயிட்டாரு, கிருஷ்ணா வந்து மண் உண்டாரு, அப்புறம் ஒரு உரியில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டாரு இப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. காரணம் என்னன்னா அதுதான் கிருஷ்ணனுடைய பால்ய லீலை. இது வந்து எல்லாரையும் கவரக்கூடியது. நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அப்புறம் சாதாரணமாக படிப்பறி இல்லாதவங்க, எப்பேற்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த கிருஷ்ணனுடைய லீலை வந்து போய் சேர்ந்துருக்குன்னா அந்த பால்ய லீலைகள் ரொம்ப 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 வந்து திவ்யமானது, மங்களமானது. அதனால தான் சத்தியமூர்த்த முனிவர் என்ன சொல்கிறாரு, இது சாதாரணமான ஜனங்களை மட்டும் இல்லை, கிருஷ்ணர் எந்த மாதிரி கோபிகளை வந்து கவர்ந்திருக்காரு, எப்படி அத்துக்கு பால்ய லீலைகள்னால் கோகுலவாசிகளை அவர் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடிக்கிறார். ஸோ இந்த கிருஷ்ணர், இந்த கிருஷ்ணர் பலராமர் இருக்கா இல்லையா, கிருஷ்ணர் பலராமரும் விருந்தாவனத்தில் குழந்தையாக இருக்கும்போது கர்க்க முனிவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட்டு விழா நடத்துறார். இந்த வசுதேவர் வந்துட்டு கர்க்க முனிவர் அனுப்பிச்சு வைக்கிறார் எங்கே, விருந்தாவனத்துக்கு. அங்கே நந்தகோபர் வீட்டில் இந்த ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு பெயர் சூட்டணும். ஸோ கர்க்க முனிவர் வந்து இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுறாரு. அப்போ சொல்கிறாரு, வெறுமனி இந்த குழந்தை பெருக்கான்ல அவங்க குழந்தை, இந்த பையன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய கலரில் தோண்டியிருக்காரு, சிவப்பு கலரில், வெள்ளை கலரில், பச்சை கலரில், இப்போ கருப்பு கலரில் வந்திருக்கார், கருப்பு நிறத்தில் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வெண்மை நிறத்தில், மஞ்சள் நிறத்தில், பச்சை நிறத்தில் வந்திருக்காரு, இப்போ கருப்பு நிறத்தில் வந்திருக்காரு. இந்த பையன் உங்களுடைய இதில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் கிடைக்கும், உங்களை எல்லா விதமான துன்பத்திலிருந்தும் இந்த பையன் உங்களை காப்பாற்றுவார், இந்த பையன் வந்து சாஷா நாராயணனுக்கு சமமானவர், நாராயணால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ அப்படிலாம் வந்து இந்த குழந்தை வந்து ஒரு ரொம்ப அற்புதமானது, இந்த குழந்தை எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியது. இந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த கருப்பு கலரில் இருக்கான் இல்லையா, இந்த பையன் வந்து எல்லாரையும் வசீகரிப்பான், அதனால் இவருக்கு வந்து என்ன பேரு? கிருஷ்ணா. ஆக்ரஷைதி கிருஷ்ணஹா. இந்த கிருஷ்ணர் வந்து எல்லாரையும் வசீகரம் பண்ணுவார் அவருடைய லீலைகளால். அதனாலதான் சத்தியவரத முனிவர் இங்க ரொம்ப அழகா பாடுறார். இத்தகு பால்ய லீலைகளால் அவருடைய குழந்தை லீலை வந்துட்டு அவ்வளோ அற்புதமானது. அந்த முழு லீலையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வந்து கோகுலத்தில் உள்ள யசோதா நந்தம் யசோதா மாதா நந்த மகாராஜ் மற்ற கோபிகள் கோபர்கள் எல்லாரும் பெற்றிருந்தாங்க. அவங்க என்ன ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும்? யசோதா மாதா வந்து இந்த குழந்தை கிருஷ்ண பகவான் கிருஷ்ணரே அவங்க குழந்தையாக கிடைச்சிருக்கிறதுக்கு அந்த பாலியிலையெல்லாம் அவங்க பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இந்த பிராப்தம் வந்து வசுதேவர் தேவிக்கும் கூட கிடைக்கல இல்லையா? வசுதேவர் தேவிக்கும் கிருஷ்ணா குழந்தையா வந்தார். எங்கே? மதுராவில். மதுராவில் வந்துட்டு வசுதேவருக்கும் தேவி கிருஷ்ணர் குழந்தையா வந்தால் கூட அங்கிருந்தவர் உடனே விருந்தாவனம் போயிடுறார். ஸோ அவர் பண்ண முழு வழியிலையும் விருந்தாவனத்தில் தான். யசோதா மடி யசோதா மாதா மடியில் தவழ்ந்தது, அவங்களிடத்துல பால் பருகியது, அங்கே உள்ள வெண்ணெய்களை சாப்பிட்டது, கோபியிலுடைய லீலை பண்ணது, எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ரொம்ப திவ்யமானது, ரொம்ப மங்களகரமானது. எந்த ஒரு அவதாரத்திலையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதமான அந்த பாலிய லீலை வந்து கிருஷ்ணா வந்து பண்ணி அங்கே கோகுலத்தில் உள்ள அனைவரையும் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடிக்கிறார். அத்தகைய பாலிய லீலைகளால் அவர் கோகுலவாசிகள் அனைவரையும் பேரானந்த பெருங்கடலில் மூழ்கடிக்கிறார். அப்புறம் மதிப்பு மரியாதையும் கடந்த நெருக்கமான தூய பக்தரால் மட்டுமே தன்னை வெல்ல முடியும் என்பதை ஐஸ்வர்ய ஞானத்தில் மூழ்கியுள்ள தனது பக்தர்களுக்கு இதன் மூலம் அவர் வெளிப்படுத்துகிறார். மதிப்பு மரியாதை கடந்த பக்தி. பக்தர்களில் நிறைய வகையானவங்க இருக்காங்க. நாரத முனிவர், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி, இந்த மாதிரி பக்தர்கள் விதுரர், பீஷ்மர், இவங்களுக்கெல்லாம் தெரியும் கிருஷ்ணா வந்து முழுமுதற் கடவுள். இப்போ அவங்களுடைய பக்தி வந்து மரியாதை கலந்த பக்தியாக இருந்தது. ஸோ கிருஷ்ணா அப்படின்னா ஒரு மரியாதை கலந்த பக்தி, மதிப்பு மரியாதை. சிலப்போ நிறைய விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு வழிபடுறவங்க, நாராயணர் விஷ்ணு. ஸோ விஷ்ணு நாராயணன் போது அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாரு, காக்கிறார், அழிக்கிறார், மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜெகநாதன் நாயகன். அவர் தான் இந்த ஜனங்கள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறார், ஜனார்தனன். ஸோ இப்படி பகவான் வந்துட்டு அவருடைய முழு ஐஸ்வர்யங்களில் தெரிஞ்சுட்டு இருக்கிற பக்தர்கள் வந்துட்டு அவருக்கு மேலே மதிப்பு மரியாதை கலந்த பக்தி செய்கிறாங்க. ஆனால் இந்த கோகுலத்தில் இருந்த விருந்தாவன வாசிகளுக்கு கிருஷ்ணர் பகவானே தெரியாது. கோகுலத்தில் இருந்த யசோதா மாதா நந்த மகாராஜ் ஸ்ரீமதி ராதாராணி கோபிகள்லாம் இருக்காங்க இல்லையா, கோபிகள் ஆயர்குல சிறுவர்கள் கோபர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் கிருஷ்ணா தங்கள ஒருத்தர், இடையர்குல ஆயர்குல சிறுவர்கள் ஒருத்தர். அவர் கூட இயல்பாகவே அவங்க மேலே அன்பு பரிமாற்றம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய வந்து அவங்களுடைய பக்தி எப்படி இருந்தது? மரியாதை கலந்த பக்தி இல்லை, பயபக்தி இல்லை, ஆனால் அன்பு நிறைந்த பக்தி, கலப்படமற்ற பக்தி, தூய்மையான பக்தி. ஸோ அந்த உன்னதமான பக்தியை வந்துட்டு அவங்கெல்லாம் கிருஷ்ணர் மேலே வெளிப்படுத்துகிறாங்க. எங்கே? கோலோக விருந்தாவனத்தில், கோகுலத்தில். ஸோ அந்த விருந்தாவன வாசிகள் அனைவரும் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு உன்னதமான ஒரு இயல்பான பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ கிருஷ்ணா வந்துட்டு அவங்களுடைய பக்திக்கு அன்பு பரிமாற்றம் திரும்பவும் செய்கிறார். எந்த மாதிரி ஒரு சாதாரண ஆயர்குல சிறுவன், ஒரு இடையர்குல சிறுவன் போல அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். ஸோ இது வந்து எப்படி அன்பினால் தனக்கு செய்யக்கூடிய பக்தர்கள், ஒரு பக்தன் வந்து தான் யாருங்கிறதே மறந்து போய் பகவான் யாருன்னு மறந்துட்டு அவர் மேலே முழுக்க முழுக்க அன்பு செய்யும்போது பகவானை வந்து தன்னுடைய காதலனாவோ இல்லை தன்னுடைய குழந்தையாவோ இல்லை தன்னுடைய நண்பனாவோ பாவிச்சு பண்ணக்கூடிய பக்தி கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஆயர்குல சிறுவர்கள்லாம் கிருஷ்ணாவை தன்னுடைய நண்பனாக நினைக்கிறார். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு? அவங்க கூட விளையாடுறாரு. சில சமயங்களில் விளையாட்டு நடக்கும் இல்லையா, கோபர்களுக்கு மத்தியில், கிருஷ்ணாவுடைய நண்பர்களுக்கு மத்தியில் விளையாட்டு நடக்கும். ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க, அப்புறம் சில பந்தயங்கள் வச்சு விளையாடுவாங்க. அந்த பந்தயத்தில் யார் தோற்று போகிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களும் முதுகில் தூக்கிட்டு போகணும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுவார்? அந்த பந்தயத்தில் தோற்று போயிட்டால் தன்னுடைய நண்பர்களை முதுகில் சுமந்துட்டு போகிறார். இப்போ என்ன பாக்கி பண்ணியிருக்கிறவங்கலாம், இந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு தன்னுடைய பக்தனை முதுகில் சுமந்துட்டு போகிறாரு. சில நேரங்களில் நந்த மகாராஜா வந்து வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது கிருஷ்ணா என்னுடைய பாதுகை எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்கிறார். கிருஷ்ணா போய் நந்தமாரோடைய செப்பலை தன் தலையில் எடுத்துன்னு வரார். ஸோ எந்த அளவுக்கு அதான் கோகுலத்தில் வந்துட்டு பகவானுக்கு பக்தனுக்கு போட்டி நடக்குது, யார் அதிகமாக சேவை பண்ணுறாங்க. ஸோ பக்தன் வந்து பகவானை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கிறார். கோகுலத்தில் உள்ள கோகுலவாசிகள்லாம் வந்துட்டு விருந்தாவன வாசிகள் கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துன்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார்? அவங்கள சந்தோஷப்படுத்துறார். ஸோ இதுதான் கிருஷ்ணா. ஒரு பக்தன் வந்து முழுமையாக தன்னை பகவானிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது பகவானும் தன்னை முழுமையாக அவங்க இடத்துல ஒப்படைச்சிடுறார். இப்போ யசோதா மாதா நந்த மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து கிருஷ்ணா வந்து தன் குழந்தையாக பாவிச்சாங்க. கிருஷ்ணா அவங்கள்ட்ட ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறார், அவங்களுக்கு சேவை பண்ணுறார். அதே போல் இந்த நண்பர்கள்லாம் கிருஷ்ணாவை ஃப்ரெண்டாக நினச்சிட்டு கிருஷ்ணாவுடைய நட்பு ரீதியாக பழகிறார். சில இடங்களில் நட்பு ரீதியாக சில பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். சில இடங்களில் ஒரு குழந்தையாக இருந்து லீலை பண்ணுறார். அப்புறம் கோபிகளுக்கு காதலனாக இருக்கார். ஸோ இப்படி அந்த கோகுலத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பக்தரும் எந்த அளவுக்கு பகவான் மேலே அதி அற்புதமான அன்பு செலுத்துகிறாங்களோ அந்த அன்புக்கு பரிமாற்றமாக கிருஷ்ணாவும் வந்து அவங்களுடைய அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இதுதான் பகவான் கிருஷ்ணர். ஸோ பகவான் கிருஷ்ணோட இந்த லீலை வந்துட்டு கோகுலோகத்தில் விருந்தாவனத்தில் பண்ணக்கூடிய லீலை வந்து எல்லா லீலைகளும் மிக உயர்ந்தது. ஏன்னா அந்த பக்தனுக்கு, அந்த பக்தனுக்கு பகவான் யாருன்னு, கிருஷ்ண பகவான்னு தெரியாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் கிருஷ்ணா வந்து எங்களில் ஒருத்தர், அவங்க எங்கள் குழந்தை, அவன் என்னுடைய காதலன், அவன் என்னுடைய நண்பன். ஸோ அந்த ஒரு உறவு வந்து கிருஷ்ணா வந்து அதே போல் அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணுறார். அந்த முழுமுதற் கடவுளான பகவான் தாமோதருக்கு என் பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன்னு சொல்கிறார். யாரு? சத்தியவரத முனிவர். ஸோ இந்த மாதிரி விருந்தாவன பிரஜாவாசிகள், விருந்தாவன வாசிகள்லாம் வந்து அவங்களுடைய உடல், பொருள், ஆத்மா எல்லாமே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை பிரிஞ்சு அவங்களால ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அதனால தான் அவங்க வந்து சில நேரங்களில் பிரம்மாவை நிந்திக்கிறாங்க. ஏன்னா இந்த கண் சிமிட்டுறோம் இல்லையா, இந்த கண் சிமிட்டுற நேரத்தில் எங்களால் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, ஏன் பிரம்மா எங்களை இந்த மாதிரி படைச்சிங்க, நாங்கள் கண் சிமிட்டாமல் இருந்தோம்னா எங்களால் இந்த கோபாலன், இந்த பாலகோபால், இந்த கிருஷ்ணாவை வந்து பார்த்துட்டே இருக்க முடியும், அவருடைய அழகை ரசிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. யார்? விருந்தாவன வாசிகள். ஸோ அந்த மாதிரி பாலியலிலே வந்து கிருஷ்ணா விருந்தாவனத்தில் பண்ணி அவங்களெல்லாம் ரொம்ப பேரானந்த கடலில் மூழ்கடிக்கிறார். ஸோ ஒரு சமயம் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து கோபிகளோடு ராச நடனம் பண்ணிட்டுருக்கார். அப்போது கிருஷ்ணா அவங்க மத்தியிலேருந்து மறைஞ்சிடுற, கோபிகள்லேருந்து மறைஞ்சிடுற. இப்போ கோபிகள்லாம் வந்து கிருஷ்ணரை தேடுறாங்க. கிருஷ்ணரை தேடும்போது கிருஷ்ணா விஷ்ணு ரூபத்தில் காட்சி கொடுக்குறார். நான்கு கரங்களோட, சங்கு, சக்கரம், கதை, தாமரையெல்லாம் ஏந்தின்ட்டு விரஜ விஷ்ணு, விருந்தாவனத்தில் விரஜாவில் தோன்றியனால அவர் விரஜ விஷ்ணு, விரஜ விஷ்ணுவாக தரிசனம் கொடுத்தார். இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணாவை தேடிட்டு இருக்கச்சே கிருஷ்ணாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிற, விஷ்ணு வந்து முன்னாடி நிற்கிறார். அவங்க பார்த்தோன்னே, விஷ்ணு உங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரம், நீங்கள் எங்கள் கிருஷ்ணாவை பார்த்தீங்களா, கிருஷ்ணா எங்கே இருக்காரு, அவர் தான் இங்கே தேடிட்டு இருக்கோம், எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் தான் கிருஷ்ணா. இல்லை இல்லை, நீங்கள் விஷ்ணு, நீங்கள் கிருஷ்ணா இல்லை, என் கிருஷ்ணா வந்து ஷாமசுந்தரா, ஷாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம். அவருடைய உடலில் மூன்று வளைவுகள் இருக்கும் கிருஷ்ணனுடைய உடலில். ஸோ கிருஷ்ணனுடைய உடலில் மூன்று வளைவுகள் இருக்கும், அது விஷ்ணுகிட்ட கூட பார்க்க முடியாது. அந்த புல்லாங்குழிலேருந்து அந்த முராரி முகுந்தன் அவங்களைத்தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருடைய அந்த பால்ய லீலைகள் வந்துட்டு மிக மிக உன்னதமானது, மிக மிக தெய்வீகமான சுவை நிறைந்தது. ஸோ அந்த லீலையில் வந்து அவங்க பக்தர்களை வந்து மூழ்கடிச்சிட்டார் பகவான் கிருஷ்ணர், அந்த பால்ய லீலையால தாமோதரர். ஸோ அந்த பகவான் தாமோதரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சத்தியவரத முனிவர் சொல்கிறார். அடுத்தது நாலாவது ஸ்லோகம். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷவதிம் வா ந ஜான்யம் ரணேகம் பரேஷ தபீஹா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மன ஷாபிலாஷ கிம் அன்யை. ஓ வரம் நல்குவோரில் சிறந்தவரான எம்பெருமானே, அரூபமான முக்தியோ, உயர்ந்த முக்தியான வைகுண்ட பிராப்தியோ அல்லது வேறு எந்த வரத்தையும் நான் தங்களிடம் வேண்டுவதில்லை. பிரபுவே, பிருந்தாவனத்தில் உள்ள உமது பாலகோபால ரூபம் என் மனதில் எப்போதும் பயந்திருக்க வேண்டும் என்பதே எனது ஒரே விருப்பம். இதை விட்டுவிட்டு வேறு வரத்தை பெறுவதால் என்ன பலன்? ஸோ ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தில் சத்தியவரத முனிவர் வந்து ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றார். வரம் தேவ மோக்ஷம் ந மோக்ஷ வதிம்பா. ஸோ வரம், கிருஷ்ணர் வந்துட்டு வரதராஜன், வரங்களை நல்குபவர்கள் மிக உயர்ந்தவர். எந்த மாதிரி வரம் கொடுப்பாரு? கிருஷ்ணர் வரம் கொடுக்கறதுக்கும் தேவதை வரம் கொடுக்கறது வித்தியாசம் இருக்கு. இப்போ தேவர்களாக இருக்காங்களே, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், இந்த மாதிரி எண்ணற்ற தேவர்கள் இருக்காங்க, அவங்களும் வரம் கொடுப்பாங்க, கிருஷ்ணாவும் வரம் கொடுக்குறார். ஸோ கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய வரங்களுக்கும் தேவதையை கொடுக்கக்கூடிய வரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தேவதைகள் வந்து வரம் எப்படி கொடுப்பாங்க? அவங்க வரம் ஒரு ஒரு அந்த தேவதையை வழிபடக்கூடிய அந்த தேவதையுடைய பக்தர் போயிட்டு அந்த தேவதையிட்ட ஒரு வரம் கேட்கும்போது அதை அவங்க கொடுத்துருவாங்க. அது யோசிக்க மாட்டாங்க, இந்த வரம் கொடுத்தா அவங்க நல்லதா கெட்டதா, அவன் என்ன ஆவான் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒருத்தர் வரம் கேட்க வரும்போது கிருஷ்ணா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எந்த வரம் கொடுத்தா அவங்க தங்கிட்ட வருவாங்களோ அந்த வரம் தான் கொடுப்பார். ஸோ அதனால தான் கிருஷ்ணா வரம் தல்பவர் மிக உயர்ந்தவர், வரதராஜர். ஸோ இங்கே தேவதையுடைய வரத்துக்கும் கிருஷ்ணாவுடைய வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன பையன், இந்த சின்ன பையன் போய் கடையில் போய் சிகரெட் கேட்குறான், சிகரெட் கொடுங்க அப்படின்னு. இந்த கடைக்காரனுடைய வேலை என்னது? அவன் காசு கொடுத்தானே இவன் சிகரெட் எடுத்து கொடுப்பான் இல்லையா. இந்த பையன் போய் கடையில் சிகரெட் பேக்கெட் கொடுங்க அப்படின்னா இவன் காசு கொடுக்குறான், கடைக்கார சிகரெட் கொடுக்குறான், அவ்வளோதான் அவனோட வேலை முடிஞ்சுது. கடைக்காரனுடைய வேலை என்னது? பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கணும், அதோட அவன் வேலை முடிஞ்சுது. இந்த சிகரெட் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் இந்த பையன் என்ன பண்ணுவான், யாருக்காக வாங்கிட்டு போகிறான், அவன் குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு போகிறானா அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவனுடைய வேலை என்ன? இவன் வந்து சிகரெட் பாக்கெட் கேட்டான், காசு கொடுத்தான், நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இதுதான் தேவதைகளோட இது. ஆனால் கிருஷ்ணா அப்படின்னா இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னு வைங்களேன், அப்பாட்ட போய் ஒரு பையன் நான் சிகரெட் வாங்கணும் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவார்? ஒரு அறை விடுவார் இல்லையா, என்ன வந்து ஏன்ட்டே வந்து சிகரெட் வேணும்னு கேட்குற நீ அப்படின்னு கண்டிப்பார். ஸோ இதுதான் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாட்ட போய் பௌதிகமான தேவைகளை கேட்கும்போது கிருஷ்ணா அந்த பக்தனுக்கு அது நல்லதில்லை, பௌதிக விஷயங்களை போய் பகவான்கிட்ட பக்தன் கேட்கும்போது அதனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தடங்களாக இருக்கும், கிருஷ்ணர்கிட்ட வரமாட்டான், தன்னை விட்டு போயிடுவான் அப்படின்னு பகவானுக்கு தெரியும் இல்லையா. அப்போ பகவான் என்ன பண்ணுவார்? பக்தி தொண்டுக்கு இடையூறான வரங்களை கொடுக்க மாட்டார் பக்தனுக்கு. ஸோ பக்தனுக்கு என்ன பண்ணுவார்? அவனுக்கு எந்த மாதிரி வரம் கொடுத்தா அவன் பக்தி தொண்டை விட்டு போக மாட்டான். பகவானுக்கு வந்து அந்த பக்தன் தங்கிட்ட வரணும். ஒரு பக்தன் பகவான்கிட்ட போகணும்னு விரும்புகிறானோ இல்லையோ, அவன் ஒரு தடவை பகவான்கிட்ட வந்துட்டாலே பகவான் எப்போ திரும்ப என்கிட்ட வரப்போறான்னு பக்தனை விட, இப்போ நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து சரணடைய வரோம், இல்லை பகவான் கோயிலுக்கு வரோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை போகிற வரோம்னா, நம்ம பகவான்கிட்ட போக ஆர்வமாக இருக்கோமோ இல்லையோ, பகவான் வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார், இந்த ஜீவாத்மா எப்படியாவது எங்கிட்ட கூப்பிட்டுக்கணும், இவன் எங்கிட்ட வந்துட்டான், இவனை விட்டுறக்கூடாது, இவனை இழந்துடக்கூடாது அப்படின்னு பகவான் நம்மளை காட்டிலும் 10 மடங்கு அதிகமான ஆர்வம் செலுத்துகிறாரு இந்த ஜீவாத்மாவை தன்னோட கூப்பிட்டுக்கிறதுக்காக. அப்போது ஜீவாத்மா வந்துட்டு பக்குவம் இல்லாமல் எந்த வேணும் வர வேணாலும் கேட்கலாம், எனக்கு பொருளாதார முன்னேற்றம் வேணும், எனக்கு கஷ்டம் போகணும், எனக்கு மோட்சம் அடையணும், ஸோ இப்படிலாம் கேட்கலாம். ஸோ இதுதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார், சதுர்விஜா பதஜேமா ஜனா சுகிருதனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷபா. அர்ஜுனா, 4 விதவங்க ரொம்ப நல்லவங்க, யாரெல்லாம், வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அப்புறம் பொருளாதார முன்னேற்றம் வேணும் விரும்புகிறவங்க, அப்புறம் முக்தி அடையணும்னு விரும்புகிறவங்க, அப்புறம் ஜனா சுக்ருதி, சுக்ருதினா நல்லவங்க, ஆர்த்தோ கேள்வியறி உடையவங்க, கேள்வி கேட்குறான் ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி வருது, எனக்கே கஷ்டம் வருது, நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது, அது மாதிரி கேள்வியறி உடையவங்க, ஞானிகள் மோட்ச அடையணும்னு விரும்புகிறவங்க, அர்த்தார்த்தி பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னு விரும்புகிறவங்க, அப்புறம் ஆர்த்தோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஸோ இந்த 4 பேரும் ரொம்ப நல்லவங்க, அவங்க என் கோயிலுக்கு வருவாங்க, என்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க, அவங்க நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த பக்தி எப்படி இருக்குது, ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வருது, கலப்படமான பக்தியாக இருக்குது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அப்படியே படிப்படியாக அவங்கள வந்து தன் வசப்படுத்திடுவார். ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அவங்க ஹிருதயத்திலேயே பரமாத்மாவாக இருக்கார், எல்லோ ஹிருதயத்திலையும் கிருஷ்ணன் பரமாத்மாவாக இருக்கார். தேசாம் சததி உத்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் எனமாம் உபயாந்தித்தே. தேசாம் சததி உத்தானாம், எனக்கு எப்பொழுதும் பக்தி தொண்டு பண்ணக்கூடிய என் பக்தனுக்கு என்ன பண்ணுறார் கிருஷ்ணா, ததாமி புத்தி யோகம் தம், அவரை புரிஞ்சிக்கூடிய புத்தி பகவான் அளிக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக, நான் அவன் இதயத்தில் இருந்து கொண்டே அறியாமை போக்கி விடுகிறேன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணா, கிருஷ்ணர் வந்து ஏற்கனவே நம்ம இதயத்தில் பரமாத்மாவாக இருக்கார், அதே பரமாத்மாவுடைய அம்சம் தான் வெளியில் ஆன்மீக குருவாக இருக்கார், இன்னும் வைஷ்ணவர்களாக இருக்கார், வைஷ்ணவர்கள் மூலமாக நமக்கு உதவி செய்கிறாரு. வைஷ்ணவர் வந்து கிருஷ்ணாவுடைய பிரதிநிதியாக இருக்காங்க, பக்தர்கள் ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி பகவத்கீதா பாகவதம் இப்படி பல விதத்தில் வந்து அந்த சங்கத்தில் வரும்போது பக்தருடைய சங்கத்திலிருந்து பகவத்கீதை படிக்கிறவங்க, பாகவதம் படிக்கிறவங்க, தாமோருக்கு நெய்தீபம் ஏற்றுறவங்க, தாமோருடைய புகழை கேட்குறவங்க, ஸோ இப்படி வைஷ்ணவருடைய சங்கத்தில் இருந்தபோது அந்த கலப்படமான பக்தியிலிருந்து விடுபட்டு அடுத்த கட்டத்துக்கு உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அவங்க தொடர்ந்து கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு பண்ணுறதுனால அவங்க வந்து தூய்மையான அன்பு அடைவாங்க கிருஷ்ணர் மேலே. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வசீகரிச்சிடுறாரு பக்தி தொண்டு. பக்தி தொண்டுனாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது தான். இப்போ தொடர்ந்து நம்ம பக்தி தொண்டு பண்ணிட்டே வரோன்னா ஆரம்பத்தில் ஏதோ எதிர்பார்ப்பு இருந்தாலும் நம்ம படிப்படியாக பக்தி தொண்டில் பக்குவம் ஆகிடுவோம். ஸோ அதனால் கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு என்ன கொடுப்பாரோ அது அவனுக்கு தேவையானது மட்டும்தான் கொடுப்பா, அவனுக்கு தேவையில்லைன்னு அது கொடுக்க மாட்டார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பகவத்கீதையில், அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனா பரியுபாசி தேசாம் நுக்தாபியுக்தானம் யோகக்ஷேமம் மகாமியகம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவன்கிட்ட உள்ளதையும் காத்து நானே அருள் பாலிக்கிறேங்கிறார். ஸோ கிருஷ்ணா வந்து பக்தனுக்கு என்ன தேவையோ அது கொடுப்பாரே தவிர அவர் விரும்புறதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஸோ அதனால் கிருஷ்ணாட்ட வந்து ஒரு பக்தன் என்ன தான் வேண்டிக்கிட்டாலும் அவனுக்கு எது நன்மை பயக்குதோ அதுதான் கிருஷ்ணா செய்வார். அதே சமயம் ஒரு பக்தனுக்கு தேவையில்லாது ஏதாவது வச்சுருந்தானோ அதை எடுத்துடுவார். அந்த அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு பக்தர் பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்வ அவன் செல்வந்தராக இருக்கிறது அவனுடைய ஆன்மீக வாழ்க்கை இடையூறாக இருந்தால் கிருஷ்ணா முதல்ல அந்த செல்வத்தை எடுத்துடுவார். அவனுக்கு எதுவுமே, கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு பக்தன் பகவான்கிட்ட வந்து பக்தி துண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டா அவனுடைய பக்தி துண்டுடைய முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்கோ கிருஷ்ணா அதை முதல்ல எடுத்துடுவார். யஷ்யாகம் அனுக்கிரகணானி ஹரே தத் தனம் சனை. கிருஷ்ணா என்ன சொல்கிறார், நான் முதல்ல ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னா அவனுக்கு எது மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கோ அதை எடுத்துடுவேங்கிறேன். சிலருக்கு வந்து பதவி மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கும், சிலருக்கு செல்வத்து மேலே ரொம்ப பற்றுதல் இருக்கும், சிலருக்கு புகழில் ரொம்ப பற்றுதல் இருக்கும். கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அதையெல்லாம் அவன்கிட்ட வந்து பறிச்சிடுவார். உதாரணத்துக்கு பலி மகாராஜா இருந்தார். ஸோ பலி மகாராஜா வந்து 3 உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார், 3 உலகத்தையும் சக்கரவர்த்தியாக இருந்து ஆண்டுட்டு இருக்கார். ஆனால் பலி மகாராஜா வந்து அவரை வந்து கிருஷ்ணா ஆட்கொள்ளும், வாமன தேவர் என்ன பண்ணார், கிருஷ்ணா வந்து பலி மகாராஜாவுக்கு தன்னுடைய காரணம் இல்லாத கருணை கொடுக்குறார். ஸோ பலி மகாராஜா வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணார், வாமன தேவரே அவர்கிட்ட பகவானே வந்து வாமன தேவராக வந்து அவர்கிட்ட யாசகம் கேட்குறார். யாசகம் கேட்டு 3 அடி நீளம் யாசகம் கேட்டு என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட உள்ளதெல்லாம் அபகரிச்சிடறார். தென் பலி மகாராஜ் என்ன பண்ணார், ஓகே விஷ்ணு வந்து பகவான் வந்து என் மேலே ரொம்ப கருணையோடு இப்போ என் முன்னாடி வந்து பகவானே வந்து என்கிட்ட யாசகம் கேட்டிருக்காரு, அப்போ எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஸோ பலி மகாராஜா அதுக்காக வெக்கப்படலை, வருத்தப்படலை, கோவப்படலை, பகவானை சன்னடிச்சார், பகவானே நீங்களே வந்து என்கிட்ட வந்து தியானம் கேட்டு வந்திருந்தீங்களே, இப்போ நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்ட்டு உள்ளதெல்லாம் பகவான்கிட்ட படைச்சார். இறுதியில் என்கிட்ட எதுவுமே இல்லை, இந்த உடல் தான் இருக்குது, இந்த ஆத்மா தான் இருக்குது, இதையும் நான் மட்டும் சமர்ப்பிக்கின்ற இல்லையா. ஸோ பலி மகாராஜா வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் பகவானுக்கு கொடுத்துட்டார், பகவான்கிட்ட கொடுத்தார், என்னை தன்னையும் பகவான்கிட்ட படைச்சார். இறுதியில் என்னாச்சு, பலிமாதாவுடைய பக்தி பகவானே திரும்ப வாங்கிட்டார் இல்லையா. தன்ட்ட உள்ள செல்வத்தையெல்லாம் கொடுத்து யாருமே அடைய முடியாத மிக உயர்ந்த செல்வமான கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம், அதை வந்து பலி மகாராஜுக்கு பகவான் கொடுத்தார். தன்னையே பகவான் வந்து பலிட்டு ஒப்படைச்சார். அப்போ பலி மகாராஜா, ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், வாமன தேவர் பலிட்டு இருந்து எல்லா அபகரிச்சுட்டார், பலி ஆட்கொண்டார், பின்ன பலிக்கு அவர் கைங்கரியம் பண்ணுறார் இல்லையா. பலி மகாராஜா சொல்கிறார், வாமன தேவர் பலி இந்த சொர்க்கம் எதுக்கு, உனக்கு இது வேணாம், இதை அவனுக்கு கொடுத்துரு, அவங்களுக்கு கொடுத்துரு, நீ வந்து நான் உனக்காக ஒரு அற்புதமான நகரம் உண்டு பண்ணியிருக்கேன் சுதலா கிரகத்தில், நீ அங்கே நீ சந்தோஷமாக வாழலாம், நான் உனக்கு அங்கே வாயில் காப்பலான்னு இருப்பேன், நான் உனக்கு அங்கே டோர் கீப்பராக இருப்பேன், என்னை மீறி தான் யாருனாலும் உள்ளே வரணும், ஸோ அதனால் உனக்கு அங்கே எந்த ஒரு துன்பமோ தொந்தரவோ இருக்காது, நான் பர்சனலாக வந்து அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து பலி மகாராஜ் கைங்கறி பண்ணுறார். இதுதான் பக்தி. ஸோ பக்தி தோண்டுனா பகவானே வாங்கக்கூடிய, பகவானே ஜெயிக்கக்கூடியது, அதுதான் அன்னை யசோதா இடத்துல பார்த்தோம், அதுதான் இங்கே வந்து பலி மகாராஜ் இடத்துல பார்க்குறோம். ஸோ அதே போல் தான் சுதாமா பிராமணர் குசேலன், சுதாமா விபராகிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அவர்கிட்ட கிருஷ்ணன் வந்து கேட்கணும்னு நினைக்கல, கிருஷ்ணாண்ட போய் கேட்டால் அவர் கொடுத்துருவார், ஆனால் சுதாமாட்ட கேட்குறோங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் சுதாமாவுடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் போய் கிருஷ்ணாட்ட கேளுங்க, கிருஷ்ணா உங்களுக்கு நம்பர் நண்பர் தானே, ஒரு துவாரகையில் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்காரு, ஏன் நீங்கள் கிருஷ்ணாட்ட போய் கேட்கக்கூடாது, அவங்களுக்கும் கேட்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் அந்தளவுக்கு வறுமை, வீட்டில் அடுத்த வேலைக்கு சாப்பாடில் குண்டு மணி தானியம் கூட கிடையாது, மழை பெஞ்ச வீடுலாம் ஒழுகி தண்ணி வரும், நல்ல மாற்று துணி கிடையாது, ரொம்ப ஏழ்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் சுதாமா விப்ரா வந்துட்டு சுதாமா பிராமணர் என்ன பண்ணார், கிருஷ்ணாண்ட போய் கேட்கணும்னு நினைக்கல. அப்படியே கிருஷ்ணரை பார்க்க வந்தப்போ கூட என்ன நினச்சாரு, கிருஷ்ணாண்ட கேட்கறதுக்காக வரல, மாறாக அவருக்கு தன் கொண்டு வந்த அவுள் பிரசாதத்தை கிருஷ்ணர் கொடுத்தார். ஸோ கிருஷ்ணா எல்லோருடையத்துலேயும் பரமாத்மாவாக இருக்கார், சுதாமா எவ்வளோ ஏழ்மையில் வாழ்கிறான்னு கிருஷ்ணாவுக்கு தெரியும். ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணார், அவர் கேட்காம கூட அவருடைய வீடை வந்து ஒரு பெரிய மாளிகையாக்கினார். அதனால் கிருஷ்ணர் வந்து ஒரு பக்தனுக்கு என்ன தேவையோ அதை செய்வார், அவன்கிட்ட உள்ளதை காத்து அவனை அருள் பாலிக்கிறதா சொல்கிறார். ஸோ அதனால் பக்தர்கள் வந்து பகவான்கிட்ட பௌதிகமான எந்த வரமும் கேட்குறதில்ல, என்னை வந்து செல்வந்தராக்கிருங்க, எனக்கு உயர்ந்த பதவி கொடுங்க, எனக்கு புகழ் கொடுங்க, எனக்கு வந்து என்னை பேர் நிறைய மதிக்கணும், அப்புறம் எனக்கு வந்து என் பையன் வெளிநாடு போகணும், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி ஏது ஒரு பௌதிகமான பிரார்த்தனையும் பகவான் பக்தன் வந்து பகவான் இடத்துல செலுத்துறதில்ல. மாறாக இங்கே எந்த மாதிரி பிரார்த்தனை செய்கிறாரு, வரம் தேவ மோக்ஷம் நான் மோக்ஷ பதி, எனக்கு எந்த வரமும் வேண்டாம், மோக்ஷ பதவியும் வேணாம் இல்லையா. சிலர் வந்து முக்தி அடைன்னு விரும்புவாங்க, ஏன்னா இந்த ஜட உலகம் அவ்வளோ துன்பம் நிறைந்தது. இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம மிருத்து ஜெராவியாதி துக்க தோஷான தர்சனா. ஸோ இந்த உலகத்தில் பிறந்து நம்ம பிறப்பு இறப்பு முதுமை நோய் பிறக்கிறோம் இறக்குறோம் நோய் வருது இறந்து போகிறோம், புனரபி ஜனனம் புனரபி மடனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், பிறக்கிறோம் இறக்குறோம். அப்போ இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு பிறவிதோறும் இந்த பௌதிக உலகத்தில் கஷ்டப்படுறோம், ஏன்னா இந்த உலகமே அப்படி தான் இருக்குது, அப்படி தான் அமைஞ்சிருக்கு, துன்பம் நிறைந்தது, துக்காலயம் அசாஸ்வதம் நிலை இல்லாதது துன்பமயமானது. இங்கே வந்து எப்படி நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து அபாயம் நிறைந்தது. பதம் பதம் யத்தி பதம் நதேஷான்னு பாகவதம் சொல்லுது. அப்போ இந்த ஜட உலகத்தில் வந்து சந்தோஷமாக வாழணும், நிரந்தரமான சந்தோஷமாக இருக்கணும், அப்புறம் இங்கே வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற முயற்சி இங்கே செஞ்சால் அது ஒருபோதும் நிறைவேறாது. இன்றைக்கி சந்தோஷம்னா நாளைக்கு துன்பம், இன்றைக்கி லாபம்னா நாளைக்கு நஷ்டம், இன்றைக்கி வெற்றினா நாளைக்கு தோல்வி, இது ரட்டிப்பு தன்மை நிறைந்த இடம். ஸோ இந்த உலகம் வந்து அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு, அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தற்காலிகமான இடத்துல நம்ம நிரந்தரமான துன்ப சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது, எல்லாம் மாறி மாறி தான் வரும். அப்போ அதனால தான் புத்திசாலித்தனன்றது நிறைய பேர் அப்போ இந்த எனக்கு பிறப்பிறப்பே வேண்டாம், நான் முக்தி அடையணும், இந்த பிறப்பிறப்பு நான் விடுபடணும், முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. இப்போ முக்தினா என்னது, பிறவா நிலை அடையிறது, மீண்டும் பிறக்கக்கூடாது. எங்கே போனால் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ, எங்கே போனால் நம்ம திரும்ப வரமாட்டோமோ, அந்த இடத்துக்கு போகிறது முக்தி. ஸோ இதை வந்து அஞ்சு விதமான முக்தி வந்து சாஸ்திரங்கள் இருக்குது. சில பிரபுபார் வந்து ரொம்ப அழகாக ஒரு புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, முக்தினா என்ன, அந்த முக்தி என்றால் என்ன, அந்த முக்தி எத்தனை வகைப்படும், அதில் என்னென்ன இருக்குது, அது எதது வந்து வைஷ்ணவர் ஏற்றுக்கொள்வாங்க, எந்த முக்தி வைஷ்ணவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இதெல்லாம் ரொம்ப அழகாக சில பிரபுபாதர் வந்து சாஸ்திரங்கள் நமக்கு புஸ்தகங்களை கொடுத்துருக்காரு. ஸோ முக்தி அப்படிங்கிறது முக்தி ஹித்வா அன்னத்தா ரூபேன சுரூபேன விவஸ்திதா. ஸோ முக்தினா என்னென்னா மீண்டும் பிறவா நிலை அடையிறது, நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில் போய் இருக்கிறது. இந்த முக்தி வந்து அஞ்சு வகைப்படும், ஒன்று வந்து சாயுஜ்ய சாமிப்பிய சாலோப்பிய சாஷ்டி சாமிப்பிய, அதாவது கிருஷ்ணாவுடைய உடலில் போய் கலக்கிறது, இந்த பிரம்மஜோதியில் போய் இருக்கிறது, இது வந்து சாயுஜ்ய முக்தி. சாயுஜ்ய முக்தினா கிருஷ்ணாவுடைய அந்த பிரம்ம ஜோதி அந்த ஒளியில் போய் கலக்கிறது தான் சாகித்ய முக்தி. அதுக்கப்புறம் சாமிப்பிய சாகிப்பிய சாரு சாரூப்பிய சாஷ்டி இந்த நாலு முக்தி இருக்குது. இந்த நாலு முக்தி வந்துட்டு பகவானுடைய உலகத்தில் போய் அவருக்கு நிகராக வசதியாக வாழ்றது, அப்புறம் அவரு போல உடல் அமைப்பு பெறுறது, அப்போ அவருடைய உறவினராக இருக்கிறது, அவருடைய அன்பு பரிமாற்றம் செய்கிறது, இது வந்து இந்த நான்கு முக்தி வைஷ்ணவர் ஏற்றுக்கொள்வாங்க. வைஷ்ணவர் எந்தெந்த முக்தி முக்தியை ஏற்றுக்கொள்கிறாங்க, கிருஷ்ணரை பொழிவு ரூபம் எடுத்துக்கிறது, கிருஷ்ணருடைய உறவினராக இருக்கிறது, கிருஷ்ணருடைய ஆன்மீக உலகத்திற்கு அவருக்கு நிகராக வசதியாக வாழ்றது, இந்த மாதிரி முக்தியை வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. வைஷ்ணவர் ஏற்றுக்கொள்ளாத முக்தி என்னது? சாயுஜ்ய முக்தி. கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது, அவர் ஒரு ஒளி வடிவானவர், அவர் ஒரு ஜோதி வடிவானவர், அவர் ஒரு புள்ளி வடிவானவர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த முக்தி இது வந்து இது வந்து கிருஷ்ணருடைய ரூபத்தை தெரியாதவங்க, கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஏதோ ஒரு கற்பனை பண்ணி அந்த பிரம்மம் தான் எல்லாம் நினச்சி வாழ்கிறவங்க, மாயாவாதிகள் அருவாவாதிகள் இந்த மாதிரி உள்ள தத்துவவாதிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒளியில் போய் கலக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு வைஷ்ணவருக்கு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, தன்னுடைய ஐடென்டிட்டி தன்னுடைய ஆதாரத்தை வந்து தொலைக்கிற மாதிரி இல்லையா. நம்ம ஆதார் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அரசாங்கத்துலேருந்து ஆதார் அட்டை கொடுக்குறாங்க. இந்த ஆதார் அட்டை என்னது? இந்த ஆதார் அட்டை என்னுடைய அடையாளம், நான் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா. அதே போல் நமக்கு ஒரு ஆதார் அட்டை இருக்குது. ஜீவாத்மாவுடைய ஆதார் அட்டை என்னது? ஜீவேரே சொருபோகை கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மாவை நம்முடைய ஆதார அட்டை வந்துட்டு நான் கிருஷ்ணனுடைய சேவகன், கிருஷ்ணா என்னுடைய எஜமானன், நானுடைய சேவகன், ஜீவாத்மானா அந்த கிருஷ்ணனுடைய சேவகன். ஜீவேரே சொருபோகை கிருஷ்ணரே நித்யதாஸ், இதுதான் நம்மளுடைய உண்மையான ஆதார அட்டை, இதுதான் நம்ம உண்மையான அடையாளம், இதுதான் நம்ம உண்மையான அடையாளம். இந்த உண்மையான அடையாளத்தை விட்டுட்டு நானும் கிருஷ்ணா ஒன்று தான் அப்படின்னு அவர்கிட்ட போய் கலக்கிறது வந்து அது அருவாவாதிகள் மாயாவாதிகள் எடுக்கக்கூடிய முடிவு. அது வந்து ஒரு வைஷ்ணவருக்கு தற்கொலை செய்து கொள்கிற மாதிரி, தன்னோட ஆத்மாவை தானே வந்து கொலை செய்துக்கிற மாதிரி. ஸோ அந்த முக்தி வைஷ்ணவர் விரும்புறதில்லை. ஆனாலும் அந்த முக்தி வந்து வெறுமனே கிருஷ்ணர் கையில் கொல்லப்படுறவர்களே அடைகிறாங்க. பூதனா திருநாவர்தன் தேனுகாசுரன் பௌமாசுரன் இந்த மாதிரி அசுரர்கள் சிசுபாலன் இந்த மாதிரி உள்ளவங்க கிருஷ்ணர் கையால் கொல்லப்படுறவங்களே அந்த முக்தி அடைகிறாங்க. எந்த முக்தி? கிருஷ்ணனுடைய உடலில் கலக்கூடிய முக்தி. ஆனால் ஒரு வைஷ்ணவர் அதை விரும்புறதில்லை. ஒரு வைஷ்ணவர் என்ன விரும்புகிறாரு? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் முதல்ல அவர் முக்தியே விரும்புறதில்லை, அவர் எந்த வரமும் விரும்புறதில்லை. வரம் தேவ ஒரு 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 சுத்த பக்தர், ஒரு தூய்மையான பக்தர், நம்ம வந்து பக்தி தொண்டில் பக்குவம் ஆக ஆக நம்ம சில பிரபுபாடை வழிமுறையை பின்பற்றிகிட்டே வந்தோம்னா நம்ம எந்த விதமான முக்தியும் விரும்ப மாட்டோம். இங்கே சொன்னார் இல்லையா சத்தியவர்த முனிவர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு நமக்கு? வரம் தேவ மோட்சம் நான் மோட்சவதிம்பா, எனக்கு எந்த மோட்சமும் வேணாம், எனக்கு எந்த மோட்சமும் வேணாம், நான் ஜான்யம் பண்ணு, நான் வேறு எனக்கு எந்த வரமும் வேணாம். ஸோ கிருஷ்ணா தாமோதரா எம்பெருமானே நீங்கள் தான் வரம் நல்கள் ரொம்ப சிறந்தவர், எனக்கு அருவமான முக்தியோ இல்லை உயர்ந்த முக்தியான வைகுண்ட பிராப்தியோ அது வேறு எந்த வரத்தையும் நான் தங்களிடம் வேண்டுவதில்லை. அப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? பிரபுவே விருந்தாவனத்தில் உள்ளது உமது பாலகோபால ரூபத்தை என் மனதில் எப்போதும் பயந்திருக்கவே நான் பிரார்த்திக்கின்றேன், இதுதான் என்னோடய ஒரே விருப்பம், இதை விட்டு வேறு வரத்தை பெறுவதால் என்ன பயன்? எனக்கு வேறு ஒன்றும் வேணாம் கிருஷ்ணா தாமோதரா, எனக்கு வந்து எந்த வரமும் வேணாம், எனக்கு என்ன வேணும்? உங்களுடைய பாலகோபால ரூபம் அந்த தாமோதர ரூபம் எப்பவும் என் மனதில் பயஞ்சுட்டே இருக்கணும். ஸோ இதே பிரார்த்தனையை ரொம்ப அழகாக ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எங்கே? சிஷ்டாஷ்டகத்தில் இருக்கு. சிஷ்டாஷ்டகத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு என்ன சொல்கிறாரு? ந தனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம்பா ஜெகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதா பக்திரகை துகீத்வை. ந தனம், எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம், ந ஜனம், எனக்கு பின்பற்றக்கூடியவங்களும் வேண்டாம், ந தனம் ந ஜனம் ந கவிதாம்பா ஜெகதீஷ காமே, எனக்கு அழகான பெண்களும் வேணாம். இப்போ என்ன தான் வேணும் உங்களுக்கு? இந்த உலகத்தில் இதைத்தானே எல்லோரும் விரும்புகிறாங்க. நான் வந்து நிறைய பணக்காரன், நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய செல்வம் சேர்க்கணும், அப்புறம் என்ன பேர் நிறைய என்ன என்னை சுற்றி எனக்கு நிறைய பேர் என்ன புகழணும், என் பேர் எனக்கு என்னை பின்பற்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கணும், இப்போ என்னை சுற்றி நிறைய அழகான பெண்கள் வந்து என்ன என் கூட இருக்கணும், அழகான பெண் என் கூட இருக்கணும், இதுதானே எல்லாரும் இந்த ஜட உலகத்தில் விரும்புகிறாங்க. கனகா காமினி பிரதிஷ்டா, கனகா அப்படின்னா செல்வம், காமினா அழகான பெண், பிரதிஷ்டான பெயர் புகழ் பதவி, இதைத்தானே எல்லோரும் விரும்புகிறாங்க. அப்போ இதை நம்ம வேணான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இந்த ஜட உலகத்தில் முட்டாள்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம யார் இந்த ஜட உலகத்தில் வந்து யாரும் என்ன சொல்லுவாங்க நம்மளை பார்த்தா? என்ன பழைக்க தெரியாதான இருக்கீங்க, இந்த காலத்தில் போய் ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, நாம போட்டிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லையா, செல்வம் அனுபவம் சேர்ந்த ஆசை இல்லையா, உங்களுக்கு நிறைய பேர் உங்களை புகழ வேண்டாமா, நிறைய பெண்கள் உங்களை பின்பற்ற வேண்டாமா, எப்படி நீங்கள் இப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு ஏழு பரிகாசம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தருக்கு அதுதான் உலகம், செல்வம் சேர்க்கறதும் பெண்களை சேர்க்கறதும் கூட்டத்தை சேர்க்கறதும் பெயர் புகழ் பதவி இதுதான் அவங்களுடைய ஆசை. ஆனால் இதெல்லாமே அழியக்கூடியது, தற்காலிகமானது, இது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அதனால் சைத்தன்ய மகாப்பிரபு என்ன சொல்கிறார்? எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நான் ஜனம் வேண்டாம், எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு பெண்கள் வேண்டாம், வேறு என்ன தான் வேணும் உங்களுக்கு? சரி பிறவி வேண்டாமா? இல்லை அது கூட நான் கேட்கல. மம ஜென்மனி ஜென்மனி ஈஸ்வரர், எனக்கு எவ்வளோ பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, பவதார் பக்தி ரகி துயி, உங்கள் மேலே மாறாத பக்தி எனக்கு கொடுங்க. ஸ்ரீ சைத்தன்ய மகாப்பிரபு இதே தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படிங்க சத்தியவரத முனிவர் வந்து அந்த பாலகோபால் ரூபம் என் மதத்தில் மனதில் பதிவினும் அந்த வாரம் எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரோ, அதே போல் ஸ்ரீ சைத்தன் மகாபிரபு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பௌதிகமாக எதுவுமே வேணாம் கிருஷ்ணா, நான் எப்போவுமே உங்களுடைய பக்தி தூண்டு எனக்கு கொடுங்க, நான் பிறவி கூட வேணான்னு கேட்கல. இந்த சைத்தன் மகாபிரபு என்ன மாதிரி பிரார்த்தனை செய்கிறாரு, மிக உன்னதமான பக்தர் எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு சைத்தன் மகாபிரபு சொல்லிக் கொடுக்குறாரு. நீ எதுவும் எதிர்பார்க்காத கிருஷ்ணாட்ட, உனக்கு முக்தி கூட நீ எதிர்பார்க்காத, நீ வாட்டுக்கு பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா முக்தி பிரதானம் சர்வேஷம் விஷ்ணு ரேவனம், விஷ்ணு வந்து முக்தி கொடுக்க முடியும், வேற யாராலும் முக்தி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பக்தன் விஷ்ணுகிட்ட முக்தி கூட வேண்டதில்லை. ஸோ என்னது முக்தி கிருத்துவா அன்னத்தா ரூபேன சுரூப்பேன வஸ்திதா, நம்முடைய ஆதாரமான நிலையில் இருக்கிறதா முக்தி. அப்போ என்னுடைய ஆதாரமான நிலை என்னது, நான் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ண வேண்டியது, நான் பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியது. அப்போ இந்த ஜட உலகத்தில் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாலே நான் முக்தி பெற்ற ஆத்மா தானே. இதை தானே சில ரூபகோசாமி சொல்லிக் கொடுக்குறார். சில ரூபகோசாமி புரோப்பா என்ன சொல்றாரு, இகாயஷ ஹரேதாச கர்மனா மனசா கிரியா நிகிலக்ஷவஸ்தானு ஜீவன் முக்தஷ உச்சதே. யாராவது ஜட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே, நம்ம இந்த ஜட உலகத்தில் வாழ்றோம் இல்லையா, இந்த ஜட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் போதே இகாயஸ்ய ஹரேதாச கர்மனா, செயலால மனதால வார்த்தைகளால நம்ம பேசுறோம், செயல் பண்றோம், உடலால மனதால இப்படி நம்ம முழுக்க முழுக்க பகவானுக்கு பக்தி தொண்டு புரிகிறோம் அப்படின்னா கர்மனா வாச்சா கிரியா, செயலால வார்த்தைகளால மனதால ஏது ஒரு செயலும் வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணிச்சு அதை பக்தி தொண்டா செய்கிறோன்னா அவன் வாழும்போதே ஜீவ முக்தன், ஜீவ முக்தி பெற்றவன் தான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ ரூப கோசாமி புரோபாத். இகாயச ஹரேதாச கர்மனா மனசா கிரியா ஜீவன் முக்த உச்சதே, அவர் வாழும்போதே முக்தி பெற்றவர் தான். இப்போ முக்தி தேவதை என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி கைகட்டி நிற்கிறாங்களா, நான் உங்களுக்கு எதாவது சேவை பண்ணணுமா, முக்தி தேவதை வந்து ரெடியாக இருக்காங்க பக்தனுக்கு சேவை பண்ணுறதுக்கு. அப்போ பக்தன் ஒரு முக்தி வேணும்னு விரும்புறதில்ல. அதனால சைத்தன்யா சொல்றாரு, மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதார் பக்தி ரகை துகி துவி, எனக்கு எவ்வளோ பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணா, நான் தொடர்ந்து உங்களுக்கு பக்தி தொண்டு செய்யணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வைஷ்ணவர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. சைத்தன் மகாபிரபு அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. சத்தியவரத முனிவர் அதான் சொல்லிக் கொடுக்குறாரு, கிருஷ்ணர்கிட்ட போய் எந்த பௌதிக வரம் கேட்கக்கூடாது, நம்ம வந்து உண்மையான பக்தி தொண்டு தான் வேணும், அந்த பாலகோபால் ரூபம் என் மனதில் எப்பவும் பதிஞ்சிருக்கணும், அதைத்தான் நம்ம விரும்புகிறேன்னு சொல்கிறார். நம்ம கிருஷ்ணருக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ண போன பகவான் நமக்கு என்ன தேவை அது கொடுப்பார், நம்மகிட்ட உள்ளதை காத்து நமக்கு அருள் பாலிக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே பகவான் உண்மையான பக்தி தொண்டு கிருஷ்ண பிரேம நமக்கு கொடுக்குறார். ஸோ அடுத்தது ஐந்தாவது பாடல் வந்து, இதம் தேமுகாம்போஜம் அத்தியந்த நீலை ப்ரதம் குண்டலை சீதா ரக்தஸ்ய கோப்யா முகோஷ்கும் பிதம் பிம்ப ரக்ததரம் மே மனசாபிலாசாமலம் லக்ஷலாபை. எம்பெருமானே, செம்மை கலந்த மிருதுவான கருமிடர கூந்த கரு சுருள் கூந்தலால் சூழப்பட்டுள்ள தங்களின் தாமரை திருமுகம் மீண்டும் மீண்டும் அன்னை யசோதையினால் சொல்லப்படுகிறது. உதடுகள் கோவை பழம் போல சிவந்தன. இத்தாமரை திருமுகம் எப்போதும் என் மனதில் தோன்றுவதாக, லட்சக்கணக்கான இதர லாபங்களால் எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. திரும்பவும் இதை உறுதிப்படுத்துறார், வேற எந்த வரம் வாங்கி என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன லாபம், இந்த பௌதியத்தில் எனக்கு ஏதோ ஒரு லாபம் கிடையாது. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு, அந்த அந்த பாலகோபாலர் இருக்கார்ல கிருஷ்ணா தாமோதரர், அந்த கூந்தல் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அப்படி கருநிறை கூந்தல் சுருள் சுருளாக இருக்கும் கிருஷ்ணனுடைய தலைமுடி. அதனால கிருஷ்ணர் கேசவன் ஒருத்தர் நாம், இந்த கேசவன்கிறது அழகிய கருமையினரும் சுருள் கூந்தலுடையவர், கேசி என்ற அசுனி வதம் செய்தவர் அந்த கேசவன், அந்த கிருஷ்ணர் அந்த சுருள் நிறைந்த அந்த முடியானது தாமரை திருமுகமானது மீண்டும் மீண்டும் அன்னை யசோதாவால் முத்தமிடப்படுகிறது. யசோதா மாதா அந்த அழகில் தான் வாங்கி போனாங்க. கிருஷ்ணாவுடைய அந்த கருமை நிற சுருள் நீர்ந்த கூந்தல் இதழ்கள்லாம் கோவை பழம் போல சிவந்திருக்கு, கண்கள்லாம் ரொம்ப அழகாக தாமரை இதழ் மாதிரி விரிஞ்சிருக்கு, மழைக்காலத்து ஒத்த தேகம் நிறம், யாருக்கு தான் அந்த குழந்தைய பார்த்தா முத்தமிடணும்னு தோணாது. அதனால அன்னை யசோதை மாறி மாறி அந்த குழந்தைக்கு முத்தமிடுறாங்க. ஸோ இப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்துட்டு முழுமுதற் கடவுள் யசோதா மாதா வீட்டில் ஒரு சாதாரண குழந்தை போல் அங்கே பால்யலீலை பண்ணுறார். யசோதா மாதாவும் அந்த குழந்தைய தன் குழந்தையாக பாவித்து அவங்ககிட்ட ஒரு உன்னதமான தாய் அன்பு வெளிப்படுத்துகிறாங்க. அந்த லீலைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது என் மனதில் எப்பவும் பதிஞ்சிருக்கட்டும், வேறு விதமான வரங்களை வாங்கி என்ன லாபம் இருக்குது எனக்கு, வேறு எந்த லாபமும் கிடையாது அதில், அது நஷ்டம்தான். இந்த ஜட உலகத்தில் பெறக்கூடிய இதுமே நஷ்டம்தான். பகவான் மேலே உண்மையான பக்தி தொண்டு கிடைக்கணும், பக்தி தொண்டு தான் மிக உயர்ந்த செல்வம், அந்த செல்வத்தை அடையிறது தான் புத்திசாலித்தனம். அதை தான் இங்கே வந்துட்டு திரும்பவும் சத்தியவரத முறையோ நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். வேறு வித வரங்களால் என்ன பிரயோஜனம், வேறு எந்த லாபமும் இல்லை, வெறுமனே வேஸ்ட்டு தான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸோ அடுத்து ஆறாவது பாட்டில் என்ன சொல்கிறாரு, நமோ தேவ தாமோதர் அனந்த விஷ்ணு பிரசீத பிரபோ துக்க ஜாலாபிமாக்னாம் கிருபா திருஷ்டி பிரிஷ்டா தீதி நாபதானோ துர்காணேச மாமக்யம் யதசி திருஷ்யா. முழுமுதற் கடவுளே, தங்களுக்கு நான் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஓ தாமோதரா, ஓ அனந்தா, ஓ விஷ்ணு, ஓ பிரபு, என் மீது திருப்தி அடைவீராக. கருணை மிகுந்த தங்களது பார்வை என் மேல் பொழிந்து பௌதிக துன்பக்கடலில் மூழ்கி முட்டாளாக இருக்கும் என்னை விடுவீங்கள், எனது காட்சி அழியுங்கள். சரி, இதுதான் ஒரு பக்தர் வந்துட்டு பகவான்கிட்ட பௌதிகமாக எதுவுமே பிரார்த்தனை. பௌதிகமானது துன்பக்கடல், பௌதிகிற துன்பக்கடல், மிருத்யு சம்சார வர்த்தனிங்கிறார் கிருஷ்ணா. இந்த உலகம் வந்து மிருத்யு சம்சார பிறப்பு இறப்புங்கிற கடலில் நம்ம உழண்டுட்டு இருக்கோம். சரி, நம்ம பகவான் பக்தி தொண்டு பண்ணும்போது கிருஷ்ணா அந்த சம்சாரத்தை இதுலேருந்து நம்ம தூக்கிடுறார், நம்மளை காப்பாற்றிடுறார். அதனால தான் காலையில் மங்களாரத்தை நம்ம பாடுறோம். சம்சார தாவா நடலிட லோகா திரணய காருண்ய கனகனத்வம் பிராப்தஸ்ய கல்யாண குணநவசிய வந்தே குரு ஸ்ரீசரண அரவிந்தம். ஸோ ஆன்மீக குருவானவர் என்ன பண்ணுறாரு, ஆன்மீக குரு யாரு, பகவானுடைய பிரதிநிதி. ஸோ ஆன்மீக குரு என்ன பண்ணுறாரு, நம்மளை முதல்ல பிறப்பு இறப்புங்கிற கடல்லேருந்து விடுவிக்கிறார். சம்சார தாவா இந்த பௌதிக உலகத்தில் பிறப்பு இறப்புங்க கடலை நம்ம தத்தளிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆன்மீக குரு என்ன பண்ணுறாரு, நம்மளை பிறப்பிறப்பும் கடலேருந்து விடுவிச்சு நம்மளை பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த மிக உயர்ந்த மிக பெரிய பொறுப்பு வந்து மிக உயர்ந்த பொறுப்பு வந்து ஆன்மீக குரு ஏற்றுன்றார். ஸோ அவர் தான் வந்து நம்மளை பிறப்பிறப்பு கடலேருந்து விடுவிக்கிறார். அதனால தான் சைத்தன் மாபுரும் பாடுறார், சேதோ தர்பண மார்ஜனம் பவ மகா தாவாகினி நிர்வாபனம் ஹேய சைத்ர சந்திரிகா விதரணம் வித்யாவதும் ஜீவனம் ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமுத ஸ்வாபன் சர்வாத்மஸ்வரணம் பரம் ருஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த கிருஷ்ணநாம சங்கீர்த்தனத்துக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். இந்த நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணுது, சேத்தோ தர்பன் இந்த மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது. நம்ம மனதில் வந்து பௌதிக ஆசைகள் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது நெருப்பு. காட்டு தீ மாதிரி, காட்டு தீ யாரால் அணைக்க முடியும், பகவானுடைய கருணையிலிருந்து மழை பெஞ்சாதான் காட்டு தீ அணையும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிரதயத்தில் வந்து தாவாக்னி பௌதிக ஆசைகள் கொழுந்து விட்டு எரியுது, அது வந்து ஹரிநாமம் வந்து உள்ளே போய் அப்படியே குளிரப்படுத்துது. அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரிக்கிறோமோ, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே, இப்படி தொடர்ந்து நம்ம பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கும் போது அவருடைய முழு கருணை நமக்கு கிடைக்கும். ஏன்னா கலியுகத்தில் பகவான் நாமரூபத்தில் இருக்கார். கலிகாலே நாமரூபே கிருஷ்ண அவதாரி, கிருஷ்ணர் வந்து கலியுகத்தில் நாமரூபத்தில் இருக்கார். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனாலையும் ஆன்மீக குருக்கு கைங்கரியம் செய்கிறதுனாலையும் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதுனாலையும் நம்ம எல்லா விதமான பௌதிக துன்பத்தையும் விடுபட்டு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். இதெல்லாம் செயலிலேயே இருப்போம். ஏன்னா நான்கிற அகங்காரம், நான் எனது என்னுடையது அப்படிங்கிற அகங்காரத்திலையும் பொய் அகங்காரம் அறியாமை புலன்பத்தில் மூழ்கி போயிருப்போம். இப்போ பக்தி தொண்டு பாதிக்கு வந்து நம்ம ஆன்மீக குருக்கும் வைஷ்ணவருக்கும் சேவை பண்ணணும், எந்த விதமான குற்றம் இல்லாமல் பத்து விதமான குற்றங்களை தவிர்த்து நம்ம பகவான் நாமத்தை உச்சரித்தோன்னா படிப்படியாக நம்ம கிருஷ்ணன் மேலே தூய்மையான அன்பு வாழ்த்துக்கும். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு வந்து சத்தியவரத முனிவர் மேற்கோள் காண்கிறாரு. அந்த கருணை, பகவானுடைய கருணை, ஓ பிரபுவே என் மீது திருப்தி அடைவராக, கருணை மிகுந்து தங்களது பார்வையை என்மேல் பொழிந்து பௌதிக துன்பக்கலையில் மூழ்கி முட்டாளாக இருக்கும் என்னை விடுவீங்கள், எனது கண்களுக்கு காட்சி அளியுங்கள். அதனால் கிருஷ்ணா வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், பரம கருணா பாகுதூயி ஜனா. இந்த ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்த ரூபம் தான் சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப கிருஷ்ணா கருணை வாய்ந்தவர், சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். பரம கருணா பாகு தூயி ஜனா, இந்த ரெண்டு பேர் யாரெல்லாம், சைத்தன்ய நித்யானந்தர், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, ஸ்ரீ நித்யானந்த பிரபு. பரம கருணா பாகு தூயி ஜனா நித்தாய் கௌரச்சந்திரா. இந்த நித்தாய் கௌரச்சந்திரா இருக்கா இல்லையா, இவர் யாரு, சப அவதார சரசிரோமானி, எல்லா அவதாரங்களையும் சிகரம் போன்றவங்க. எதுக்காக தோன்றுனாங்க, வெறுமனே நமக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்க. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நித்தாய் சுகுதிர விஸ்வாச கோரி, வார்த்தையில் நம்பிக்கை வச்சு கேளுங்க. யார் பாடுறாரு, லோச்சன்தாஸ் தாக்கூர். லோச்சன்தாஸ் தாக்கூர் உன்னதமான வைஷ்ணவர், சைத்தன்மாபுடைய சகாக்களில் மிக முக்கியமானவர், மிக உயர்ந்தவர். லோச்சன்தாஸ் தாக்கூர் என்ன பாடுறாரு, இந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இவங்க ரெண்டு பேரோட நாமத்தை எல்லாரும் பாடுங்க. பஜோ பஜோ பாய் சைத்தன்ய நித்தாய் சுதிர்த விஸ்வாச கோரி. சார், அதுக்கு எதாவது கொடுக்கணுமா, ஏன்னா வெளியில் போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அது பே பண்ணுமே, ஏதாவது கொடுக்கணுமே, இதுக்கு என்ன பே பண்ணணும், ஒன்றே ஒன்று தான், உங்கள் பௌதிக ஆசைகளை திறந்துடுங்க, பௌதிகத்தில் மூழ்கி போயிருக்காதிங்க, முட்டாளாக இருக்காதிங்க, அதை விட்டுடுங்க. சுதிர்த விஸ்வாசி விஷய சாதியா சீராசி மாஜியா மூஜே மூதே போல ஹரி ஹரி. பகவான் ஹரியோடைய நாமத்தை சொல்கிறதுக்கு நீங்கள் இதை ஒன்று மட்டும் செஞ்சால் போதும், பௌதிக துன்பத்தில் பௌதிக பேராசியில் மூழ்கி முட்டாளாக இருக்காதிங்க, அதை விட்டுடுங்க, அதை நீங்கள் கொடுத்துருங்க, பகவான் உங்களுக்கு பேரானந்தத்தை கொடுப்பார், அவருடைய ஹரிநாமம் வந்து பேரானந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறார். யார், லோச்சன்தாஸ் தாக்கூர். ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் சத்தியவரத முனிவர். ஸோ ஏழாவது பாட்டில் என்ன பாடுறாரு, குபேராத்மஜோ பக்த மூர்த்த ஜயாத்வா தயா மோக்ஷிதோ பக்தி பாஜோ கிருதோ ச ததா பிரேம பக்திம் ஸ்வகாமே ப்ரயாச்ய நமோக்ஷே கிரஹோ மேஸ்தி தாமோதரேஹ. ஓ பகவான் தாமோதரா, மர உருளில் கயிற்றால் கட்டப்பட்டுள்ள தங்களால் குபேரனின் இரு மகன்கள் மணிகிரீவன் நலக்குபேரன் நாரதின் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மாபெரும் பக்தர்களாயினர். அது போன்ற பிரேம பக்தி எனக்கும் கொடுங்கள், நான் அதற்காகவே இயங்குகிறேன். எந்த ஒரு முத்திலும் எனக்கு ஆசை இல்லை. ஸோ திரும்பவும் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், எனக்கு வேற எதுலையும் ஆசை இல்லை, எனக்கு எந்த முத்தியும் கிடையாது, இப்போ நான் எதுக்காக இயங்குறேன்? ஜட உலகத்தில் பொதுவாக நம்ம எதுக்காக இயங்குறோம்? பெயர், புகழ், பணம், இதுக்காக தானே இயங்குறோம். ஆனால் இங்கே அந்த ஆசை இல்லை அவருக்கு. அதுக்கு ஜட உலகத்தில் உள்ள வசதிக்காக அவர் இயங்கலை, பேர் புகழுக்காக இயங்கலை, பதவிக்காக இயங்கலை. எதுக்காக இயங்குறாரு? பிரேமம், உங்களுடைய பிரேமம் எனக்கு வேணும். ஜட உலகத்திலையும் இயங்குறாங்க, ஏன்னா எதிர்பால், ஆண்பால் பெண்பால், பெண்பாலுக்கு ஆண்பால் மேலே காமம் ஏற்படுது, ஆண்பாலுக்கு பெண்பால் மேலே காமம் ஏற்படுது, ஒருத்தர் ஒருத்தர் நம்ம அவங்களை அடைய மாட்டோமா அப்படின்னு இயங்குறாங்க. எனக்கு இந்த பொண்ணுக்கு மனைவியாக வரமாட்டாங்களா, எனக்கு இவர் கணவராக வரமாட்டாரா, எனக்கு அழகான பெண் வந்து மனைவியாக வரணும், எனக்கு அழகான வாலிபர் கணவராக வரணும் இயங்குறாங்க இல்லையா. ஆனால் இங்கே அந்த மாதிரி ஜட ஆசை இல்லை, புலன்ப ஆசை இல்லை. இங்கே என்ன இயக்கம் இருக்குது? பிரேமம். யார் மேலே? கிருஷ்ணர் மேலே பிரேமம். இந்த ஜட உலகத்தில் காமம். ஆத்மேந்திர பிரீத்தி வாஞ்சா தாராயிச்சா காம, கிருஷ்ணர் இந்த பிரீத்தி வாச்சா தாராயிச்சா பிரேமம். ஸோ நம்ம வந்து ஆசைப்படுறது, காதல் வந்து கிருஷ்ணர் மேலே தான். இந்த ஜட உலகத்தில் காமம், பிரேமம் இல்லை. ஸோ எந்த பிரேமம் வேணும்? உங்களுடைய பிரேம, உங்கள் மேலே இருக்க அந்த பிரேம, உங்களுடைய பிரேம பக்தி எனக்கு கொடுங்கள், அதற்காகவே நான் நீங்குகிறேன். எந்த வித முக்தியிலும் எனக்கு ஆசை இல்லை, வேற முக்தி எதுவும் வேணாம், எனக்கு உங்கள் பிரேமம் மட்டும் வேணும். ஸோ அந்த பிரேமம் இப்படி கிடைச்சிது அவங்களுக்கு. இங்கே ரெண்டு பேர் ரொம்ப அழகாக சொல்கிறார், நலக்குவீரன் மணிகிரீவன். இந்த நலக்குவீரன் மணிகிரீவன் ரெண்டு பேரும் மிக உயர்ந்த செல்வந்தர் குலத்தில் பிறந்தவங்க, குபேரனுடைய மகன்கள். குபேரன் வந்து ஒட்டுமொத்த செல்வத்துக்கு அதிபதி, அதிபதி தேவதைகள் தேவலோகத்தில் ஒட்டுமொத்த செல்வத்துக்கும் அவர் தான் இன்சார்ஜ். யார்? குபேரன். அந்த குபேரனுடைய பசங்க செல்வத்துக்கு கேட்கவே வேணும், எவ்வளோ வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காங்க, எல்லா ஆடம்பரம் வசதி எல்லாம் இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு போதை, புகழ் போதை, பதவி போதை, செல்வம் போதை, பெண்கள் போதை. ஸோ பெண்கள் மேலே நிறைய அப்சரஸோடு நடனம் ஆடிட்டுருக்காங்க, பாட்டு பாடி விளையாடி தண்ணியில் இறங்கி லீலை பண்ணுறாங்க. யார்? குபேரனுடைய ரெண்டு பசங்க, நலக்குவீரன் மணிகிரீவன். ஸோ அந்த டைமில் நாரத முனிவர் அந்த வழியாக வர்றார், மந்தாக்கினி கங்கா வழியாக நாரத முனிவர் போகும்போது இவங்க பெண்களோடு நடனம் ஆடிருக்காங்க, நல்லா பிடிச்சிருக்காங்க, ஆடையே போடல, ட்ரெஸ்ஸே போடல. இது வந்து பெரிய மாபெரும் குற்றம். இது ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்து செல்வந்தர் குலத்தில் பிறந்து தன்னுடைய நிலையை உணராமல் அறியாமையிலும் போதையிலும் பெண்களோடு சேர்ந்து ஆடை இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு மிக கேவலமான ஒரு செயல் அது. அப்போது அந்த நேரத்தில் ஒரு முனிவருக்கு கூட மரியாதை கொடுக்கறதில்லை. ஒரு முனிவர், ஒரு வைஷ்ணவர், ஒரு பக்தர், தேவர்களே ரிஷி, அவர் தேவ ரிஷி நாரதர். ஸோ அவங்களுக்கு அபராதம் பண்ணுறாரு. யார்? இந்த நலக்குவீரன் மணிகிரீவன். ரெண்டு பேரும் தேவ ரிஷி நாரதருக்கு அபராதம் பண்ணாங்க. ஸோ நாரதர் என்ன பண்ணார்? அவங்க மேலே கோபிச்சுக்கிற மாதிரி அவங்களுக்கு கருணையை கொடுக்குறாரு. மாபெரும் பக்தர்களானார்கள் இந்த நலக்குவீரன் மணிகிரீவனும். எப்படி நலக்குவீரன் மணிகிரீவன் மாபெரும் பக்தரானாங்க? நாரதர் வந்து சபிக்கிற மாதிரி அவங்க கருணையை, அவருடைய கருணையை கொடுத்தார். இதுதான் நாரதர் மாதிரி உள்ள வைஷ்ணவர்கள் ஒருத்தரை திட்டுறாங்க சபிக்கிறாங்களோ அது கூட அவங்களை ஆசீர்வதிக்கிறது தான். நாரதர் வந்து இவங்களுடைய பிறப்பை நினச்சி எண்ணி வருத்தப்பட்டார். இந்த ரெண்டு பேர் இருக்கான் இல்லையா, நலக்குவீரன் மணிகிரீவன், ஒரு ரெண்டு பேரும் குபேரனுடைய பசங்க, மிக செல்வந்தர் குலத்தில் பிறந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியல, இவங்களுக்கு பகவான் மேலே பக்தி இல்லை, பகவான் மேலே அன்பு இல்லை, இவங்க புலன்பத்திலேயே மூழ்கி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்க செல்வந்தர் குலத்தில் பிறந்ததாக காரணம். ஸோ முதல்ல அவங்க தங்களுடைய தவறை உணரணும். ஒரு வைஷ்ணவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல, எந்த மாதிரி வாழணும், பகவான் மேலே உள்ள பக்தியை மறந்து போயிட்டாங்களே இவங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். ஒரு வைஷ்ணவர் வந்து எப்பவுமே மற்றவங்க வருத்தப்படும் போது, கஷ்டப்படும் போது அவர் வருத்தப்படுவார். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அறியாமையில் இருக்காங்க, புலன்பத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்போ நாரதர் வந்து அவங்களை நினச்சி வருத்தப்பட்டார், இந்த ஆத்மாவை நினச்சி வருத்தப்பட்டார். இந்த நலக்குவீரன் மணிகிரீவன் ரெண்டு பேரும் பகவானை மறந்து போய் புலன்பத்தில் மூழ்கி போயிருக்காங்களே அப்படின்னு நாரதர் என்ன பண்ணார்? தன்னுடைய கருணையை கொடுக்குறார். இவங்க ரெண்டு பேரும் அவங்க செல்வத்தெல்லாம் இழந்து மரமாக போட்டோம். அந்த மரம் இருக்கு இல்லையா, மரம் என்ன பண்ணும்? அது ட்ரெஸ்ஸே போட்டிருக்காது, ஆடையே போடாது, அது மேலுள்ள அந்த ஸ்கின் வந்து உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும். மரத்தில் பார்த்தீங்கன்னா அது மேலே உள்ள பட்டை வந்து உறிஞ்சி வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா அதுக்கு ட்ரெஸ்ஸு போட பிடிக்காது. மழை, வெயில், குளிர் எல்லாத்துலேயும் அவர் அப்படியே தான் நிற்கும் மரம். ஸோ மரம் வந்து ஒரு கீழ்நிலையான உயிரினம். எங்கே இவங்க தேவலோகத்தில் செல்வந்தர்லாம் பிறந்தவங்க ஒரு மர உடலில் போயிட்டாங்க. ரெண்டு பேரும் பெரிய அர்ஜுன மரங்கள், பெரிய பிரம்மாண்டமான அர்ஜுன மரங்கள் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் மரங்களாக இருங்களேன், மரங்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அப்படியே இருந்துக்கலாம், ட்ரெஸ்ஸே போட்டுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சாபிச்சுட்டாரு. அந்த சாபம் வந்து அவங்களுக்கு நன்மையில் முடிஞ்சுது. ஏன்னா நாரதர் ஒரு வைஷ்ணவர், இவங்களுக்கு கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கட்டும், கிருஷ்ணாவுடைய பார்வை எங்கள் மேலே படட்டும், ஸோ கிருஷ்ணர் ஆசீர்வதித்து இவங்களுக்கு பக்தி தொண்டு கொடுக்கட்டும் அப்படின்னு யசோதா மாதாவுடைய வீட்டு முற்றத்தில் ரெண்டு மரமாக நிற்கிறாங்க. கிருஷ்ணாவுடைய கோலோக விருந்தாவனத்தில் யசோதாவோட வீட்டு முற்றத்தில் வந்துட்டு இந்த ரெண்டு பெரிய அர்ஜுன மரங்கள் நிற்கிது. நாரதருடைய சாபத்தினால பல வருஷங்கள் அங்கே வந்து மரங்களாக நிற்கிறாங்க. ஸோ கிருஷ்ணரை வந்துட்டு அன்னை யசோதி உரலில் கட்டி போட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், என்னை உரலில் கட்டி போட்டால் நீ வந்து நான் குறும்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா, இந்த பாரு இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்துட்டு யசோதா மாதாவை வந்து என்னை கட்டி போட்டாங்க, இருந்தாலும் நான் என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு இந்த உரலை எழுத்துட்டே வரார். கிருஷ்ணா உரலை எழுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாரு, வீட்டு முற்றத்தில் வந்து ரெண்டு பெரிய மரம் நிற்கிது. ஸோ கிருஷ்ணா புரிஞ்சினார், இந்த ரெண்டு பேர் யார், இவன் நலக்கு வீரன் மணிக்கிரீவன், என்னுடைய பக்தன் நாரதுடைய சாபத்தினால் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ என்னுடைய பக்தருடைய நாரதுடைய கருணையினாலே இவங்க என் வீட்டு முற்றத்தில் மரமாக நிற்கிறாங்க, இல்லாட்டி அவங்க வேற எங்கேயாவது காட்டில் நிற்கலாமே இல்லையா, வேற ஏதோ காட்டில் வேற எங்கேயோ இருக்கலாம். பட் நாரதர் வந்துட்டு அவங்களுக்கு கிருஷ்ணருடைய லீலை புரியிற இடத்துல விட்டதுனால கிருஷ்ணாவுடைய தரிசனம் அவங்களுக்கு கிடச்சிது. கிருஷ்ணா அந்த உரலை எழுத்துட்டே போய் ரெண்டு மரத்துக்கு நடுவில் போனார். ரெண்டு மரத்துக்கு நடுவில் போய் உரல் மாட்டினோடனே கிருஷ்ணர் அந்த பக்கம் இழுக்கும், ரெண்டு மரஞ்சு அப்படி பட்டாருன்னு சரிஞ்சு கீழே விழுகுது, வேரோடு அப்படி சரிஞ்சு விழுகுது, பயங்கரமான சப்தம். அந்த ரெண்டு மரத்துலேருந்து ரெண்டு அழகான தேவதை வந்தாங்க. நாளுக்கு ஒரு மணிக்கிரி வந்து கிருஷ்ணரை சுற்றி வளம் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன், ரொம்ப உன்னதமான ஸ்லோகங்களில் கிருஷ்ணரை துதித்து பாடுறாங்க. ஸோ இப்படி நாரதருடைய சாபம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு அது கருணை தான், நாரதருடைய காரணமற்ற கருணை. ஸோ பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேட்டி தாமோதரர், ஏ நலக்கு வீரா மணிக்கிரிவா, நீங்கள் ரெண்டு பேரும் உயர்ந்த குளத்தில் பிறந்து ரொம்ப மோசமாக வாழ்ந்தீங்க, ஆனால் என்னுடைய பக்தன் நாரதருடைய கருணையினால நீங்கள் என் வீட்டு முற்றத்தில் மாறமா நின்னீங்க. ஸோ அந்த வைஷ்ணருடைய கருணையினால தான் நீங்கள் என்னை தரிசனம் பண்ண முடிஞ்சுது, நீங்கள் நாரதருக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ நாரதருடைய ஆசீர்வாதம் தான் உங்களை நான் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன் நான் இப்போ. ஸோ என்னுடைய பக்தர்கள் ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, ஸோ நாரதருடைய ஒப்பற்ற கருணையினால தான் நான் இப்போ உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருந்தேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணரை சுற்றி வளம் வந்து பாடிட்டு உங்களுடைய புகழை பாடிட்டே போகிறாங்க, மிக உயர்ந்த பக்தரானாங்க. சா உங்களுடைய இந்த ஓ தாமோதரா, மர உருளில் கயிற்றால் கட்டப்பட்டுள்ள தங்களால் குபேரனின் இரு மகன்களான மணிக்குருவன் நலக்குவீரன் நாரதரின் சாபத்திலிருந்து விடுபட்டு மாபெரும் பக்தரானார், அது போன்ற பிரேம பக்தி எனக்கும் கொடுங்கள், அந்த மாதிரி பக்தி எனக்கும் கொடுங்க, நானும் இந்த ஜட உலகத்தில் முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்கேன், பிறப்பு இறப்பு பௌதிக துன்பத்தில் மூழ்கி போயிருக்கேன், பேராசை புகழ் இதிலெல்லாம் மூழ்கி போயிருக்கேன், ஸோ என்ன அதுலேருந்து விடுவிச்சு எனக்கு உங்கள் பிரேம பக்தி கொடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுறேன். யார், சத்தியவரத முனிவர். தன் கடைசி பாட்டில் என்ன சொல்கிறாரு, நமஸ்தே ஸ்துதாம்னே ஸ்புரதி தீதாம்னே நதியோதராயா விஸ்வசதாம்னே நமோ ராதிகாயே த்வதீய பிரியாயே நமோ நந்தலீலாய தேவாய துப்யம். ஓ தாமோதரா, நான் எனது முதல் வணக்கங்களை உமது வயிற்றை கட்டியுள்ள அந்த ஒளிவிடும் கயிற்றுக்கு சமர்ப்பிக்கின்றேன். பின்னர் முழு பிரபஞ்சத்தின் இருப்பிடமான உம்முடைய வயிற்றுக்கும் உமக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அதன் பின்னர் அளவில்லா லீலை பிரியும் உமக்கு முழுமுருக்கடைய உமக்கும் எனது பணிவான நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஸோ இது கடைசி பாடல், ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டில் பாடுறார். முதல்ல கயிற்றுக்கு வணக்கம் சொல்கிறார், கிருஷ்ணாவுடைய வயிற்றில் அன்னை யசோதையை கயிறால் கட்டினாங்க இல்லையா, அது சாதாரண கயிறு இல்லை, யசோதாவுடைய அன்பு, யசோதா மாதாவுடைய அன்பு பக்தி, பக்திங்கிற கையால் தான் கயிறால் தான் கட்டினாங்க. ஸோ ஆத்மீக லோகத்தில் எல்லாருக்கும் உணர்வு இருக்குது, எல்லாமே ஆத்மீகமானது. ஸோ கிருஷ்ணாவுடைய உலகத்தில் வந்துட்டு கோலோக விருந்தாவனத்தில் விருந்தாவனத்தில் யசோதா மாதா வந்து கயிற்றால் கட்டுறாங்க, அந்த கயிறு என்ன நினைக்குது, எனக்கு என்ன பாக்கியம் கிடச்சிக்கும் கிருஷ்ணாவுடைய வயிற்றில் போயிருக்கிறதுக்கு. அப்போது யசோதா மாதா என்ன பண்ணாங்க, வீட்டில் கயிறெல்லாம் எடுத்து கட்டுறாங்க, எவ்வளோ கயிறு சேர்த்தாலும் ரெண்டு இன்ச்சு பத்த மாட்டேங்குது, திரும்ப இரு கயிறெல்லாம் எடுத்து எடுத்து கட்டினா ரெண்டு இன்ச்சு பத்தலை. யசோதா மாதா ரொம்ப சோர்வாயிட்டாங்க. யசோதா என் பக்கத்தில் உள்ள கோபிகள்லாம் வந்தாங்க, யசோதாம்மா ஏன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க, என்னால் இந்த பையனை கட்டவே முடியல, என்ன பண்ணுறது, எல்லா கயிறும் எடுத்துட்டேன் கட்ட முடியலையே. அப்போ அவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் முயற்சி விட்டுட வேண்டாம், இவன் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறான், எங்கள் வீட்டிலேருந்து நான் கயிறு எடுத்துகிட்டு வரோண்ணே, எல்லோரும் போய் அவங்க வீட்டிலேருந்து கயிறில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்த கோலோகத்தில் கிருஷ்ணாவுடைய உலகத்தில் உள்ள எல்லா கயிறும் கிருஷ்ணாவுடைய இடுப்பில் இருக்குது, அதனால் அந்த கயிறுக்கு இருக்கும், ஏன்னா அது சாதாரண கயிறு இல்லை, கிருஷ்ணன் மேலே அன்பு, கிருஷ்ணா மேலே அன்புள்ள அந்த உன்னதமான கயிறுக்கு நான் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். அதுக்கப்புறம் முழு பிரபஞ்சத்தின் இருப்பிடமான உடைய வயிற்றுக்கு கிருஷ்ணனுடைய வயிறு பத்மநாபன், பத்மம் தாமரை போன்ற நாபியுடைய பத்மநாபன், அந்த தாமரையிலிருந்து வரக்கூடிய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரையில் தான் பிரம்மா தோன்றார், அந்த பிரம்மா தான் இந்த பிரபஞ்சத்தையே உண்டு பண்ணுறார், அப்ப இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரபஞ்சம் எல்லாம் எங்கிருந்து தோன்றுது? பிரம்மா வந்து படைக்கிறாம அந்த பிரம்மாவுடைய பிரம்மா எங்கிருந்து வராரு? விஷ்ணுவுடைய நாபியிலிருந்து வராரு. அதனால முதல் வானக்கம் கிருஷ்ணாவுடைய வயிற்று கட்டின கயிறுக்கு, ஏன்னா அந்த கயிறு ஆன்மீகமானது, அது கயிறு ரூபத்திலிருந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுது. ஆன்மீக லோகத்துல மனுஷங்க மட்டும் இல்ல, தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே கிருஷ்ணாவுக்கு சேவை பண்றாங்க. ஒரு ரூபத்திலிருந்து மரங்கள்லாம் கிருஷ்ணா வருவாரு, அவருக்கு பழங்கள் கொடுக்கணும்னு ஃப்ரெஷ்ஷா புதுசு புதுசா பழங்களோட நிக்குது, நிழல் கொடுக்குது, கிருஷ்ணாவுக்கு நிழல் கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, கிருஷ்ணாவுக்கு பூ கொடுக்குது. பூமியில புல் தரைகள் புல்லெல்லாம் முளைச்சிருக்கு, கிருஷ்ணா என் மேலே நடந்து போவார், அவருடைய பாதம் என் மேலே படணும், புல்லா முளைச்சி கிருஷ்ணாவுடைய கருணைக்காக வேண்டிட்டு இருக்கு. சில ஆத்மாக்கள் புல்லா இருக்காங்க, சில ஆத்மாக்கள் மரங்களா இருக்காங்க, சில ஆத்மாக்கள் நதியா இருக்காங்க, தாவரங்கள், பறவைகள், குயில், மயில் இந்த மாதிரி பறவைகள்லாம் கிருஷ்ணருக்கு வந்து சந்தோஷப்படுத்துற மாதிரி பாடுறாங்க, நடனம் ஆடுறாங்க கிருஷ்ணா முன்னாடி வந்து. இதுதான் விருந்தாவனம். விருந்தாவனத்தில் எந்த ஜீவராசி ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதில்லை, எல்லாமே அவங்கவுங்களுடைய ரூபத்திலேருந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணுறாங்க. அந்த கயிறு ஆன்மீகமானது தான். அதனால் கயிறுக்கு என்னுடைய முதல் வணக்கம், முதல்ல கயிறுக்கு வணக்கம், ரெண்டாவது முழு பிரபஞ்சத்துக்கு இருப்பிடமான உங்களுடைய வயிற்று அந்த பத்மநாபன், இந்த தாமரை போன்ற நாபியுடைய அந்த கிருஷ்ணருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். உமக்கு பிரியமா உமக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்கும், ஸ்ரீமதி ராதாராணி கோபிகள்லேயே ரொம்ப உயர்ந்தவங்க, கிருஷ்ணனுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நாரதர், விதுரர், பீஷ்மர், பாண்டவர்கள், குந்தி தேவி, திரௌபதி இவங்கெல்லாம் இருந்தாலும் இந்த பக்தர்கள்லாம் விட உயர்ந்தவங்க பிருந்தாவனத்து கோபிகள். ஏன்னா பிருந்தாவனத்து கோபிகளுக்கு கிருஷ்ணர் தான் எல்லாமே, அவங்கள பிரித்து அவரை பிரித்து ஒரு க்ஷணம் கூட அவங்களால இருக்க முடியாது, அவங்களுடைய உடல் பொருள் ஆத்மா எல்லாம் கிருஷ்ணர் தான். அந்த கோபியில் மிக உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. அதனால ஸ்ரீமதி ராதாராணியோட கருணை சத்தியவர்த்த முடிவு நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காரு, ஏன்னா அவர் தூய வைஷ்ணவர் இல்லையா, அவருக்கு தெரியும் ராதாராணியோட கருணை இல்லாமல் கிருஷ்ணாவுடைய கருணை கிடைக்காது இல்லையா, அம்மாவுடைய கருணை இருந்தால் அப்பாவுடைய கருணை கிடைக்கும். ஸ்ரீமதி ராதாராணி எல்லா லட்சுமியுடைய மூலம் அவதாரங்கள் தான். அந்த ஸ்ரீமதி ராதாராணிக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். ராதாவோட கருணை இருந்தால் கிருஷ்ணாவுடைய கருணை, அதனால தான் ராதா கிருஷ்ணர், கிருஷ்ண ராதேன்னு பேர் கிடையாது இல்லையா, எங்கே பாருங்க ராதா கிருஷ்ணர், லட்சுமி நாராயணன், ஸ்ரீனிவாசன், சங்க லட்சுமிக்கு தான் முதலிடம், ராதைக்கு தான் முதலிடம், ஃபஸ்ட்டு அவங்க தான், அவங்களுடைய கருணை. ஸ்ரீமதி ராதாராவுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணா நம்மளை ஏற்றுக்குவார், கிருஷ்ணா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார், கிருஷ்ணாட்ட வந்து ராதாராணி ரெக்கமெண்ட் பண்ணணும், கிருஷ்ணா இந்த பக்தர் உங்களுக்கு நிறைய சேவை பண்ணுறாரு, அவரை ஏற்றுக்கலாம் நம்ம, ஓகே ராதாராணி நீங்கள் சொல்லிட்டா ஓகே தான், சாங்ஷன் இல்லையா. என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்யக்கூடிய பக்தியானது நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணும்போது அதை நம்ம ஆன்மீக குருக்கு சமர்ப்பிக்கணும். ஆன்மீக குரு முந்தைய ஆச்சாரிய சமர்ப்பிப்பாங்க, அவங்க வந்து அப்படியே போய் கோபிகள்கிட்ட எல்லாம் போய் ராதாராணிகிட்ட போகும், ஸ்ரீமதி ராதாராணி இவங்களை ஏற்றுக்கலாம், கிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டு. ஸோ அதனால முதல்ல வணக்கம் கிருஷ்ணாவுடைய வயத்து கட்டின கயிறுக்கு, ரெண்டாவது கிருஷ்ணாவுடைய நாபிக்கு, மூணாவது கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்கு, மற்றும் அளவில்லா லீலை பிரியும் முழுமுதற் கடலை உமக்கும், கிருஷ்ணருக்கு கடைசியாக தான். ஸோ கிருஷ்ணாவை டைரெக்டாக நம்ம அணுகக்கூடாது, இங்கே ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறேன் கிருஷ்ணாவை எப்படி அணுகணும். கிருஷ்ணாவை நம்ம நேரடியாக போனோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணாட்டம் நேரடியாக போனால் கிருஷ்ணா நீ யாருன்னு கேட்பார், கிருஷ்ணாட்டம் நேரடியாக போனோன்னா நீ யார் இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்பார். ஆனால் அதே சமயம் ஒரு பக்தர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணா ஏற்றுட்டு வருவார், ஓகே ஓகே இவர் ஏற்றுக்கலாம். அதனால் துளசி மகாராணி, துளசி தேவி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, யசோதா மாதா கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவங்க, கோபர்கள், கோபிகைகள், நாரதர் இந்த மாதிரி பக்தர்கள் மூலமாக தான் கிருஷ்ணாவை அணுகணும். பிரபுபாதர் ஆச்சாரியர் இருக்காங்களே, பிரபுபாதர், ராமானுஜர் இவங்க மூலமாக தான். அப்போ ஆன்மீக குரு ஆச்சாரியர் மூலமாக நம்ம கிருஷ்ணாட்ட போனால் கிருஷ்ணா நம்ம ஏற்றுக்குவேன். நேரடியாக போய் கிருஷ்ணா நான் வந்திருக்கேன் ஏற்றுக்கோன்னா நீ யாரும் தெரியாதே, நீ எங்கேருந்து வந்திருக்க, உன் யார், உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. கிருஷ்ணரை நேரடியாக அணுகக்கூடாது, இங்கே எடுத்தோடனே கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணல, கிருஷ்ணா என்னுடைய வணக்கங்கள் நான் உனக்கு சமர்ப்பிக்கேன்னு சொல்ல, முதல்ல கிருஷ்ணர் கட்டின கயிறு கட்டின வயிறு கட்டின கயிறு, அப்புறம் கிருஷ்ணாவுடைய வயிறு, அப்புறம் கிருஷ்ணருக்கு மிக பிரியமான ராதாராணி, தென் அளவில்லா அலிலே புரியுற உங்களுக்கு கிருஷ்ணன், அளவில்லா அலிலே புரியும் உமக்கும் என்ன நமஸ்காரம் சமர்ப்பிக்கணும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும், வைஷ்ணவரை சந்தோஷப்படுத்தணும். வைஷ்ணவர் என்ன பண்ணாங்க, பகவானி சேவை பண்ணாங்க. ஸோ வைஷ்ணவரை சந்தோஷப்படுத்தினா குரு சந்தோஷமாவார், குரு திருப்தி அடைஞ்சா ராதாராணி ஸ்ரீமதி ராதாராணி திருப்தி அடைவாங்க, ஆச்சாரியர் வைஷ்ணவர் சந்தோஷம் பண்ண ராதாராணி திருப்தி அடைவாங்க, ராதாராணி திருப்தி அடைஞ்சா இதுதான் வழிமுறை. நம்ம வந்து நேரடியாக கிருஷ்ணாட்ட போக முடியாது. ஒன்று பலராமர் ஆத்மீய குரு, குரு தத்துவம் பலராமர், நித்யானந்த பிரபு அவங்கெல்லாம் நம்ம திருப்தி அடையணும். அவங்க எப்படி திருப்தி அடைவாங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணும்போது அவங்க திருப்தி அடைவாங்க. ஸோ இதுதான் ரகசியம் ஆன்மீக வாழ்க்கை, ஒரு ரகசியம் என்னென்னா வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறதான். குருவுக்கு சேவை பண்ணுறதான். அப்போது இது ரெண்டுமே பண்ணால் கிருஷ்ணா திருப்தி அடைவேன். கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிட்டாரா இல்லைன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதான் நம்ம காலையில் மங்களாரத்தில் பாடுறோம், எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய ஆ பிரசாதோபி. ஆன்மீ குரு திருப்தி அடைந்தால் கிருஷ்ணா திருப்தி அடைவார், ஆன்மீ குரு திருப்தி அடையலைன்னா கிருஷ்ணா திருப்தி அடைய மாட்டார். அப்போ ஆன்மீ குரு திருப்தி அடைஞ்சிட்டாரா இல்லைன்னு எப்படி தெரியுது? வைஷ்ணவருக்கெல்லாம் சேவை பண்ணும்போது ஆன்மீ குரு திருப்தி அடைஞ்சிடும். பரவாயில்ல, இவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறாரு, பகவான் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு அப்படின்னு ஆன்மீ குரு நம்ம திருப்தி அடைஞ்சிடும். ரோபா ஏகத்துக்கு நிறைய சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு, தன் குரு திருப்தி அடைஞ்சிட்டா கிருஷ்ணா திருப்தி அடைஞ்சிட்டா. இதுதான் ஆன்மீ வாழ்க்கை ரகசியம். அதனால் இந்த எட்டு பாடலில் ரொம்ப அழகாக சத்தியவரத முனிவர் பாடுறாரு கிருஷ்ணாவுடைய கருணையை, தாமோதருடைய கருணை. ஸோ நம்மளும் பிரார்த்தனை போ, அதனால தான் தினமும் இந்த பாடலை பாடுறோம். தாமோதருக்கு நெய்தீபம் காமிச்சிட்டு இந்த பாட்டு பாடணுன்னா நம்மளும் படிப்படியாக கிருஷ்ணன் மேலே அன்பு வளர்த்துக்கிறோம் இந்த பிரபாவுடைய கருணையினால். அதனால் பிரபுபார் வந்து நமக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்க, தாமோதர மாதத்தில் இது அளவிட முடியாத நமக்கு நன்மை கிடைக்கும், அளவிட முடியாத நன்மைகள் பயக்கும். இந்த தாமோதர மாதத்தில் பகவான் நெய்தீபம் ஏற்றதுனால எண்ணற்ற ஜென்மங்களாக செய்த பாவனையிலிருந்து விடுபடுவோம். எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு கிடைக்கும். அதனால் நம்ம பிரபுபாரத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம், தாமோதரத்தில் பிரார்த்தனை பண்ணுவோம், இந்த பாடலை தொடர்ந்து வாசிக்கிறதுனாலேயே நம்ம கிருஷ்ணர் மேலே தூய்மையான அன்பு. ஹரே கிருஷ்ணன், ஜெய் ஸ்ரீ பிரபு.